பல்கலையோர் தாம் மண்ண வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயச காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷதம் கோராகௌக தவாக்ரி சஞ்சய கணக சம்சார மேகானிலக சாக்ஷாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. கெடுமிடராயவெல்லாம் கேசவாயென்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையில்ல விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே. இன்று போய் புகுதிராயில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி பொன்னை மன்றலர் பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே. ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறிய சொன்னும் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே. சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருவே விஷ்ணுவாக, பிரம்மாவாக, சிவபெருமானாக, ஸ்வயம் பிரம்மமாக உபநிஷதங்கள், வேதங்கள், புராண இதிகாசங்கள், சாஸ்திரங்கள், பின்னாடி வந்த பெரியவா எல்லாருமே சொல்றார். அப்ப ஒரு விஷயத்த இத்தனை பேர் திரும்பி 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 ஆதி காலத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கான்னா சத்தியமா இருந்தா தானே சொல்லுவான். சத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்க முடியாது, தோத்து போயிடும், தோத்து போயிடும். இப்ப பாயசம் அப்படின்னா பாயசத்துக்குரிய குணங்கள் என்ன உண்டோ அப்படியே சொன்னா தெரியும். ஒரு குழந்தை கிட்ட இருந்து நீங்க பால்னு சொல்லிட்டு வெள்ளையா ஒரு வஸ்து ரொம்ப நாள் கொடுத்துட்டு வச்சுக்கோங்களா, அது பால் நம்பும். ஆனா இன்னைக்காவது ஒரு நாள் உண்மையான பாலை குடிக்கும் பொழுது இவ்வளவு நாள் நான் குடிச்சது பால் இல்லை அப்படின்னு தன்னுடைய அனுபவத்துல அது கண்டுபிடிச்சது. ஆனா அனுபவம் குரு. அப்ப இத்தனை பெரியவா எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்றா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தின் நிழல் கிடைக்குமா. அப்ப சத்தியம் இருந்தா தானே சொல்ல முடியும், அந்த விழிக்கு அவ்வளவு பலம் உண்டா, நம்மள மாதிரிதான் அவளுக்கு ரெண்டு கண்ணு இருக்கு, அவளுக்கு நம்மள மாதிரி ஒரு கரம் தானே இருக்கு, அப்புறம் என்ன வசதி? அது வசத்தின்னு புரியறதுக்கு நாம அந்த ஸ்திதியில இருந்தா தான் புரியும், இல்லாட்டி புரியாது. எல்லாரும் தான் தூண பாக்குறோம், சம்பேன திருஷ்யதே சொல்ல வரலையே. சரி, பாகவதம் தெரியாதவா விட்டுருவோம், பாகவதம் தெரிஞ்சவா, நிருசிம்ம வைபவம் கேட்டவா, பிரஹ்லாத சரித்திரத்தை அத்தியாயம் அத்தியாயமா கிளீனா தெரிஞ்சவா. சம்பே ந திருஷ்யதே, சம்பே ந திருஷ்யதே இப்படிதான் வருது. கொஞ்சம் அப்படி சம்பே சந்தேகம் வரும்போதே நான் கொஞ்சம் ஒதுங்கிதான் போயிடுறது. சம்பே ந திருஷ்யதே அப்படின்னு ஆயிடுறது, சம்பேன அப்படின்னா அந்த சந்தேகம் வந்துருதுன்னா இங்க கொஞ்சம் கேப் வந்துடும். ஆனா அப்படி இழுத்தோம்னா வச்சுக்கோங்க, அப்ப சம்பந்தம் நிருசிம்மம் இருக்கிறது சத்தியம். பிரஹ்லாதனுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியல. அப்ப ஸ்தம்பம்ன்றது குத்தம் இல்லை, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்க நிருசிம்மத்துக்கிட்ட குத்தம் இல்லை, பார்க்கிறவா கண்கள்ல அந்த தீக்ஷண்யம் இல்லை, திவ்ய திருஷ்டி. ஒரே ஸ்தம்பத்தை தானே பிரஹ்லாதனும் பார்த்தான், ஹிரண்யகசிபுவும் பார்த்தான். பிரஹ்லாதனுக்கு ஏன் தெரிஞ்சது, ஹிரண்யகசிபுக்கு ஏன் தெரியல? பிரஹ்லாதன் நாராயணா ஜபிச்சான், நாராயண ஸ்மரணையில இருந்தான், அதே ஈக்குவலா ஹிரண்யகசிபுவும் இருந்தான். நாராயண எங்க, நாராயண இல்ல, நாராயணா தெரியும், போட்டி போடுற பக்தி, இது துவேஷ பக்தி, அது தாஸ்யம் வாசல்யம் அப்படி வச்சுக்கோங்க. ஈக்குவலா போயிட்டு ரெண்டு பேரும் ரயில்வே டிராக் மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்புறம் பிரதகலாதன் முன்னேறிட்டான், முந்தினுட்டான். ஒழிஞ்சிட்டு இருக்க சுவாமி அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்து, ஒழிஞ்சிட்டு இருக்க சுவாமி இவனுக்கு தெரியல, ஏன்? அதே நாராயண ஸ்மரண தானே. சரியா, பிரஹ்லாதனை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா ஹிரண்ய கசிபுக்கு. பராகமா வந்து சகோதரனை கொல்லதை பார்த்தவன், பிரஹ்லாதன் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நாராயண அழிக்கணும்னு முடிவு கட்டினவன், அதுக்காக ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்ணவன், சரீரத்தை கரையான் அடிச்சது கூட தெரியாம இருந்தவன், சரியா சீனியர் மோஸ்ட் பிரஹ்லாதன் ஒண்ணுமே இல்லை. இப்போது பையன் அஞ்சு வயசு தானே அவனுக்கு அனுபவம், அஞ்சு வயசான அனுபவம். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா வர வாங்கிட்டான் இல்லையா, அவன் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அப்பா வர வாங்கிட்டாச்சு. அப்ப எங்க எங்கேயோ ஒரு சின்ன ஒண்ணுத்த விட்டுடும் குரு கிருபை சின்னது. நாரதர் குரு கிருபை பிரஹ்லாதனுக்கு இங்க அது இல்லை. விழி கிடைக்குமா, இதுதான் இதுதான் அந்த விழி. ஒரு ஒரு சின்ன ஒரு இது எல்லா தலையும் பண்ணியாச்சு, அப்படியே காய்கறி எல்லாம் பாக்குற நன்னா இருக்கு, குழம்பு ஜோடா இருக்கு, கம கம கமன்னு இருக்கு, பசிக்கிறது நல்லா சூடா இருக்கு, எல்லாம் அப்படியே பார்த்தா கிளீனா இருக்கு. சாப்பிடும்போது உப்பு இல்லை, போச்சு ஒரு சிட்டிக, ஒரு சிட்டிக உப்பு, ஐயோ உப்பே இல்லை போ, அவ்வளவுதான். அப்ப இவ்வளவு உப்பு இல்லை அப்படின்ன உடனே இவ்வளவு அழகான இத்தனை காம்பினேஷன் போட்டும் அதுக்குரியதான குணம் சுபாவம் மரியாதை பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அவ்வளவுதான். இதே பழைய சாதத்தை உப்பு போட்டு சாப்பிடுறவாலும் உண்டு, வேற ஒண்ணுமே வேண்டாம், குழம்பு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், பழைய சாதத்துல வெறும உப்பை போட்டுட்டு அப்படியே கரைச்சு குடிச்சோம்னா அபாடா, வேற ஒண்ணுமே வேண்டாம். அந்த சாதத்தோட நாராயணன்ற சாதம் சிறப்பு ஊறிட்டு தான் இருக்கு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கு நாராயணன் தானு தெரியவா சொல்லுவா, பழைய சாதமும் நாராயணனும் ஒண்ணு ரெண்டும் சிலப்பு இருக்கு, அதுவும் ஜலத்துல இருக்கு இதுவும் சிலப்பு இருக்கலாம், அதுவும் சீதளமா இருக்கு இதுவும் சீதளமா இருக்கலாம், பழைய சாதத்தை பார்த்தா நாராயணன் ஞாபகம் வச்சுக்கோங்க, பழைய சாதமான்னு கேட்கப்படாது நாராயணனா அப்படின்னு கேட்கணும், நாராயணன் நல்லா இருக்காரு அப்படின்னு. அந்த பழைய சாதத்துல குருன்ற ஒரு உப்பு சேர வேண்டியிருக்கு, சேர்ந்து கொடுத்துனா அதுக்கு ஒரு பலம். அப்ப குரு கிருபை விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, அது கிடைச்சு கொடுத்தனா கோதுமா. அப்ப அந்த குரு கிருபை இருக்கு, இன்னைக்கும் சங்கர பகவத் பாதர் இருக்கார், இன்னைக்கும் சுவாமி ராகவேந்தர் பிரத்யட்சமா இருக்கார், இன்னைக்கும் சுவாமி ராமானுஜர் இருக்கார், இன்னைக்கும் சன் துக்காராம் இருக்கார், இன்னைக்கும் சமர்த்த ராமதாசர் இருக்கார், இன்னைக்கும் அபேதானந்தர் இருக்கார், இன்னைக்கும் காஞ்சி மகாபிரியவா இருக்கா. காஞ்சி மடத்துல போனோம்னா அந்த பெரியவா கிட்ட நம்ம தான் சாத்விஷம்னா கூட பெரியவா வந்திருக்கா, பிரார்த்தனையா கல்யாணமா பத்திரிகை கொண்டு கொடுத்துருக்கா, பெரியவா அந்த பிருந்தா சமாதி பக்கத்துல நின்று அப்படியே பேசுவா, பெரியவா கிட்ட பேசுறா மாதிரியே பேசுவா, அப்படி பெரியவா கிட்ட எப்படி பேசினாலும் அப்படியே பேசுவார். அங்க பூஜை பண்றத பார்த்தோம்னா பெரியவா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அவளுக்கு ஏதோ ஒரு சும்மா ஒரு ஸ்திதிக்குல சொல்ற மாதிரி சொல்ல மாட்டான். மந்திராலயத்தை போனா ராகவேந்திர கிட்ட பேசுவா, அங்க பூஜை பண்றவா இல்லாட்டி அந்த பக்தி உடையவா, அவ பாட்டுக்கு சுவாமி ராகவேந்திர இடத்துல நேரடியா நம்ம பேசுறோம் பாருங்க, சமயத்துல நம்ம பேசும்போது யாரையும் எங்கேயா கவனிச்சு நான் சொல்றதை கவனிக்கலையா அப்படின்னு கேட்போம். நேர இருந்தாலே சமயத்துல போன்ல பேசுறதுக்கு என்ன சப்தமே காணும், இருக்கியா எனக்கு எப்படி தெரியும் பதில் சொல்லு அப்படின்னு இல்லையா, இந்த மாதிரி எந்த ரிப்ளையும் இல்லாம பேசிட்டு இருக்கா, எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாமல் மகாபரிவா கிட்ட பேசிட்டு இருக்கா, சுவாமி ராகவேந்திர கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆச்சரியமா ஆலந்தியில ஞானேஸ்வர இடத்துல பேசிட்டு இருக்கா. அப்ப அவெல்லாம் இருக்கா. அப்ப சில பேருக்கு உணர முடியறது, காவேரி தீரத்துல பகவன் நாம போதேந்திராள் இருக்கா, இன்னைக்கும் பல பேருக்கு அவர் இருக்கா அப்படின்னு உணர முடியறது, பல பேருக்கு உணர முடியறது, நிறைய பேருக்கு உணர முடியல. ஏன் அப்படின்னா அவளுடைய அந்த பக்குவம், அதை சுவீகரிக்க கூடிய ஒரு பக்குவம், பக்குவம்னா அவ்வளவுதான், அது சுவீகரிக்கணும், நீங்க சுவீகரிக்கணும். இப்ப நல்லா பசிக்கிறது, ஆகாரத்தை எப்படி சுவீகரிக்கிறது யாராவது சொல்லி தரணுமா, பசியில் அப்படியே அப்படியே கலந்து கலஞ்சு களைச்சு போய் வந்திருக்காரு, சாப்பாடுன்னு அப்பாடா அள்ளி சாப்பிடலன்னு, வெயில் அப்படியே அலைஞ்சிட்டு வந்திருக்காள், தாகம் எடுக்கிறது, நல்ல தீர்த்தம் கொடுக்கும் அவ்வளவுதான், கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தாகம் அடங்குற வரைக்கும் குடிக்கிறோம். அப்ப அது போல ஒரு தவிப்பு, இதை சுவீகரிக்கணும் எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணுமே, எனக்கு இது இல்லையே, இந்த பிச்சைக்காரன் பணத்துக்காக அம்மா தாயே ஐயா பிச்சை போடுங்க, இந்த 50 காசு 4 நாளைக்கு எத்தனை கூப்பாடு போடுறான், எவ்வளவு கூப்பாடு போடுறான், நீ எல்லாரும் வருவா போவா கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பா, இவன் கூப்பாடு மட்டும் நிக்காது, அம்மா தாயே மகராசி இப்பெல்லாம் திருவிழ வரதுல பிச்சைக்காரன் நல்லா ராபிச்சர் ஒருத்தர் வருவான், அம்மா தாயே மகராசி ஐயா மகாராஜா அப்படின்வான், அவனும் மகாராஜா இல்லை நல்லா தெரியும், மகாராஜா இருக்கவாறு ராஜாவா இல்லை, அப்புறம் தான் நம்ம. அப்ப மகராசி மகாராஜான்னு சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை அன்னத்துக்கு அந்த வயிற்று பாடுகளான பிச்சை எடுக்கிறான், யாரும் பேங்க்ல கொண்டு போய் அப்படி போட்டு சுவிஸ் பேங்க்ல சேர்க்கறதுக்காக ஆரம்பிச்சு எடுக்கல, ரைட்டா, ஏதோ இயலாமை முடியல சோம்பேறின இப்படியோ வச்சுக்கோங்களேன் பிச்சை எடுக்கிற, அதுக்கு பசிக்கும் போது சாப்பிடுறதுக்கு அல்டிமேட்டா தானே. அப்ப அந்த உருவேல சாப்பாடு எவ்வளவு நேரம் அவன் கத்துறா பாருங்க, அதுக்கு ஏறி அந்த பணமோ இல்லாட்டி அந்த ஆகாரமோ சம்பாதிக்கிறதுக்கு இப்படி கேட்டுட்டே இருக்காள், அம்மா தாயே அம்மா தாயே, அதுபோல அதை சுவீகரிக்கிற ஒரு தாபம் அதான் சத்புத்தி. திகமாந்த மகாதேசிக சொல்ற சிஷ்ய லட்சணத்தை முதல் என்னடா, சத்புத்தி, இந்த புத்தி வேணும் எனக்கு, வேணுமே எனக்கு வேணுமே, இது பிரம்மம்ன்றா பரபிரம்மம்னு சொல்றா, இது மத்தியமா வந்ததுன்றா பூர்வமா வந்ததுன்றா, நம்ம தெரிஞ்சு ஏதோ குளத்திலயோ ஃபிஷ் டேங்க்லயோ மத்தியத்தை பார்த்துருக்கோம், இல்லாட்டி செத்து போன மத்தியத்தை விக்கிற வாழை பார்த்துருக்கோம், மத்திய பகவான் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? அப்படி மத்திய பகவான் கோவிலால் எங்கேயாவது இருக்கான்னா துர்லபம், ரொம்ப துர்லபம். ஏதோ சில சில கோவில்களில் போனாலும் தசாவதார சன்னிதியில் மத்திய மூர்த்தி வச்சிருப்பா, ஒரு மத்தியமே அப்படி வச்சிருப்பா, பெருசா கல்லுல பெருசா, அதுக்கு ஆராதனை அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. மத்தியம் கூர்மம் இதெல்லாம் நாம பாக்குற மத்தியம், நாம பாக்குற கூர்மத்தை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கணும். நம்ம பாக்குற கூர்மத்தை கொண்டு மலையை வச்சோம்னா செத்து போயிடும், மலையெல்லாம் வைக்க வேண்டாம், பெருசா அதை விட பெரிய கல்லை கொண்டு வச்சாலும் செத்து போயிடும். ஒரு அனுமானத்தின மத்தியம் கூர்மம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இது உண்மைதானா, இதை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு ஒரு தாபம். நிகமாத மகாதேசிகர் சொல்ற, சத்சிஷ்யனா இருந்தால், சத்சிஷ்யா இருந்தால் உனக்கு தானாகவே இந்த பகவத் விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. அந்த குணங்கள் நமக்கு வேணும், இந்த குவாலிட்டி வேணும்ன்ற இல்லையா. இப்ப பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னா அந்த 2.5 வயசு 3 வயசு ஆயிடுச்சுன்னா பிளே ஸ்கூல், பழைய ஸ்கூல்ல பாக்கலாம். பிளே ஸ்கூல் சேர்ந்தாதான் வந்து எல்கேஜிக்கெல்லாம் எடுத்துக்கலாம், இல்லாட்டா நேரடியா எல்கேஜிலாம் எடுத்துக்கிறது இல்லை. பிளே ஸ்கூல் படிச்சாதான் எல்கேஜி எடுத்து போகும் அப்படின்றான். ஒருத்த பிஜி படிக்கணும் அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் முடிச்சாதானே போக முடியும், 7வது பாஸ் பண்ணாதான் 8வது போக முடியும். சோ அப்ப படிப்படியா படிப்படியா முன்னேறிதானே அவன் போக வேண்டியிருக்கு, எதோனும் மேல போக முடியறது இல்லை இல்லையா. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு குவாலிட்டி வேண்டியிருக்கு, ஒரு தகுதி வேண்டியிருக்கு. அதுபோல பகவான் அடையறதுக்கான தகுதி பக்த லட்சணம் அப்படின்னு பகவான் சொல்றான் இல்லையா, அதுபோல சிஷ்ய லட்சணம் அப்படின்ற தேசிக பக்த லட்சணம். பிரகலாதன் மாதிரி நம்ம இருக்கோமா? நமக்கு நிச்சயமா தெரியும் இல்லைன்னு. துருவனை மாதிரி தைரியமா ஆத்த விட்டுட்டு போய் நானும் அந்த மதுவனத்துக்கு போய் எத்தனை வாட்டி கிளம்பிருக்கோம்? 5 வயசுல நான் அல்லையும் 55 வயசா கிளம்பப்படாதா? 5 வயசா கிளம்புவோம் சொல்லல, சரி 15 வேண்டாம் படிச்சு செட்டில் ஆகிற வயசு, 25 வேண்டாம் கல்யாணம் அனுபவிக்கிற வயசு, சரி 35 வேண்டாம் பிள்ளைகள்லாம் வளர்க்கணும், சரி 45 வேண்டாம் அதுக்கெல்லாம் கல்யாணம் பார்த்து வீடு கட்டி ஒரு மாதிரி செட்டில் ஆகணும், 55 போலானே அட்லீஸ்ட் 65 போலாம் ஒண்ணு. சும்மா இங்கெங்க உட்காந்து கல்யாணத்துக்கும் காட்சிக்கும் கிரகப்பிரவேசத்துக்கும் 3 நாள் 5 நாள் போகும்போது நான் பிருந்தாவனத்துக்கு போறேன், பிருந்தாவனத்துக்கு சாப்பாடு ஒன்றும் குறவு கிடையாது, நிறைய மடங்கள்லாம் இருக்கு. அட்லீஸ்ட் 88 வயசுல அசாமின் மாதிரியே போகணும்னு தோன்றது, அதுவும் இல்லை. அசாமில் சைத்திரமனும் கேட்டாச்சு, 80,000 தடவை கேட்டாச்சு, அட்லீஸ்ட் 88 தடவையா கேட்டிருப்போம். சரி நானும் ஹரித்வாரம் போறேன், ரிஷிகேஷம் போறேன், அட்லீஸ்ட் அசாமினோட கணக்கம் பண்ண அசாமிலனோ அண்ணனும் கேட்கப்படாதா? ஹரித்வாரத்தில் உட்காந்து பிறந்தராசர் கேட்கிற மாதிரி அசாமிலனோ அண்ணனோ விபீஷணனோ தம்மனோ நான் மட்டும் அந்நியனோ, இதை கேட்டு கேட்டு மோஷம் வாங்கிட்டு போயிடலாமே. ஹரித்வாரம் போகணும்னா முதல்ல எல்லா பிளானும் தான் பண்ணிட்டு இருக்கோம், யாரும் அஜாமினன் மாதிரி போகணும் அப்படியே போகணும். இது வரைக்கும் ஹரித்வார் போய் நான் ஒரு ஆளை பார்த்தது இல்லை, எப்படாப்பா போவோம் எப்படாப்பா வரலாம், வரதை முடிவு பண்ணதே போகிறதே முடிவு பண்றோம். பகவான் பார்க்கலாம், வரதை முடிவு பண்ணவே மாட்டேங்கிறாப்பா, அங்க வரதை பத்தி முடிவே இல்லை, இங்க சுத்தின்னு இருக்கிறது இதுலயேதான் அலைஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த தாபம் இந்த தவிப்பு வேணும், அந்த லட்சணங்களை சம்பாதிக்கணும், இந்த லட்சணங்கள் நமக்கு வரணுமா இல்லைன்னா கூட இதை கேட்ட வச்சுக்கோங்களேன், இந்த லட்சணங்கள் நமக்கு வரும். ஓ இப்படிலாம் லட்சணங்கள் இருக்கா தெரியணும் இல்லையா, இந்த இடத்துக்கு இந்த லட்சணங்கள் வேணும். பி ஏ ரோமன் அப்படின்றா இல்லையா, வென் யூ ஆர் இன் யுவர் ரூம் பி ஏ ரோமன் அப்படின்றா இல்லையா. ஸோ இப்ப இந்த கலியுகத்துல இருக்கும் நமக்கு துருவன மாதிரி, பிரகலாதன் மாதிரி, ஆண்டாள் மாதிரி, மீரா மாதிரி பக்தி பண்ண முடியுமான்னு தெரியல. அப்ப மர்க்கட்ட நியாயம், இந்த குரங்க குட்டி மாதிரி அம்மாவை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா அதை கொண்டு புகறதுக்கு போயிடலாம் இல்லையா. குரங்க குட்டிக்கு தாவ தெரியலன்னா கூட அம்மாவை பிடிச்சிருந்தால் போதும் இல்லையா. அது போலே கலியுகத்திலே சத்குருவை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா அவ காரணம் கொண்டு புகறதுக்கு போயிடலாம். அவளை பிடிக்கிறதுக்கான டெக்னிக் தான் இந்த சத்சிஷ்ய லட்சம். குருவை பிடிச்சிட்டு இருக்கோம் இல்லைன்னு சொல்லல, அவ்வளவுதான் பிடிச்சிருக்கோம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எப்படி எவ்வளவு தூரத்தில் இருக்கு நம்ம மதங்கள், நம்மளுடைய மதாதிபதிகள் கேட்ட பெருமையா சொல்லுவோம், நாங்கள்லாம் சுங்கேரி, நாங்கள்லாம் காஞ்சி மடம், நாங்கள்லாம் அகோபிலம், நாங்கள்லாம் மத்வ சம்பிரதாயம் சொல்றதோட சரி, ஆச்சாரியம் நமக்கு கனெக்ஷனே இல்லை, பத்திரிகையில போடுறதோட சரி, ஆட்ட ஏதோ விசேஷம் வந்து பத்திரிகையை போட்டா உண்டு, அந்த பத்திரிகை நிஜமாவே ஆச்சாரியிட்ட போய் அனுமதி வாங்கி அடிக்கிறோமோ அதுவும் தெரியாது. ஆச்சாரன்ட்ட போய் இந்த மாதிரி குழந்தை கல்யாணம் வைக்கலான் இருக்கேன், எப்ப கல்யாணம் பண்ணலாம், ஒரு உத்தரவு கொடுங்கோ அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இல்லாட்டி யக்ஞோபவீத தாரணம் பண்ணலான் இருக்கேன், ஆதாரம் பத்திரிகைகள் அடிக்கிறதோட சரி, இங்கேயிருந்து முடிஞ்சா நேர போட அடி போஸ்ட் அனுப்பிடுறது. அப்ப கூட ஆசான் கருணையோட போஸ்ட் திரும்பி வரல, ஒரு பிரசாதமா அனுப்பிடுறா வச்சு. குரு என்னைக்குமே குரு தான், அதுல மாற்றமே கிடையாது. உன்னோட அனுபவத்தை நான் பார்த்து சொல்றேன், சிஷ்யனா இருந்த அனுபவத்தை சொல்றேன். குரு என்னைக்குமே குருவா, மேன்மக்கள் மேன்மக்களே தான். ஆனா நம்ம அந்த கனெக்ஷனை அழகா வச்சிருக்கோமா அப்படின்னா இல்லை. அதனாலதான் நிகமாந்த மகாதேசிகர் அழகா ஞாசவிம்சதி அப்படின்ற ஒரு கிரந்தம் பண்ணார், 20 ஸ்லோகங்கள். அதுல சத்குரு லட்சணம், சத்திஷ்ய லட்சணம், குரு சிஷ்ய சம்பந்தம் நிறைய பேசுறார். அது ஃபுல்லா சொல்ல முடியாது, உடனே உடனே எடுத்துக்கணும். சத்திஷ்ய லட்சணம் அதுதான் பேசிட்டு இருக்கோம். அதுல ஒரு 15 குவாலிட்டி சொல்ற. அதுல முதல்ல சொல்ல சத்புத்தி, அந்த ஒரு ருச்சி, அந்த ஒரு தாபம், ஓரத்தை இது என்ன அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கிற தாபம் இருந்தா சத்புத்தி. சத்துனா பகவான் இல்லையா, அதுல ஒரு ருச்சி. இப்ப இந்திரியங்களுக்கு என்னென்ன சமயத்துல எதது எப்படி வேணும்னு ருச்சி இருக்கு இல்லையா. கண்ணுக்கு இப்படி வேணும், காதுக்கு இப்படி வேணும், நாக்குக்கு இப்படி வேணும். சமயத்தை காத்தால கொஞ்சம் சூடு இல்லாம காஃபி குடிச்சிருவோம். இந்த நாக்கு சரின்னு ஒத்துக்கிறதா பாருங்கோ, இன்னைக்கு சூடே இல்லை, குடிச்சாச்சு. ஒரு டம்ளர் கொடுத்தா சூடு பத்தல, குடிச்சாச்சு. சரி வேண்டாம், வைக்க வேண்டியதுதானே, வைக்கிறதும் இல்லை. ஒரு டம்ளரையும் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு அதோட காஃபி சாப்பிட்டா மாதிரியே இல்லை. அப்ப யார் சாப்பிட்டா அங்க இந்த இந்த கேள்வி எனக்கு இன்னைக்கு இது வரைக்கும் புரிய மாட்டேங்குது. சாப்பிட்டா மாதிரியே இல்லைன்னா நாக்குல விழுந்தது, சூடு இல்ல தெரிஞ்சது, எல்லாம் நல்லா இருக்கு, சூடு இல்ல, அது மனசுல நிக்கிறது. அப்ப நீங்க சாப்பிட்டாதானே, யாரோ சாப்பிட்ட ருசி உங்க நாக்குல நிக்காதோன்னு, யாரோ சாப்பிட்டது ஒரு சூடோ இல்லாட்டி சூடு இல்லாத வசுவோ உங்களுக்கு தெரியாதோன்னு. நீங்க அனுபவிச்சாதானே, நீங்க அனுபவிக்கிறதே உங்களுக்கு தெரியும். சாப்பிட்ட மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காஃபிக்காக இந்த நாக்கு, நாக்கு ஏங்கறதா, மனசு ஏங்கறதா, புத்தி அதை நினைச்சு கொடுத்தா, புத்தி நினைச்சு நிக்கிறது இல்ல. அடுத்த சூடான காஃபி வரைக்கும் நினைச்சு நிக்கிறது. கோவில்ல போன பத்மநாபபுரியோட நினைச்சு நிக்கிறது இல்ல. சூடு இல்லாத காஃபியை குடிச்சுட்டா அடுத்த சூடு வாங்குற வரைக்கும் நாட்டுக்கு அத்த சூடு வேண்டி இருக்கு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு சொல்லுவா, இது எத்தனையோ சூடு வாங்கியோ. மாடு சொல்லப்படாது, மாடு சமத்து, மாடு செல்வம்னு அர்த்தம், மாடுக்கு செல்வம்னு அர்த்தம். அவ பாத்துக்கோங்க, அந்த ருச்சியில ஒரு தவிப்பு இருக்கு பாருங்க, அது திருப்பி குடிச்சிடணும். அந்த அந்த கரெக்டா அந்த டேஸ்ட், அந்த பிளெண்டர் ரைட், அது அப்படியே இருக்கணும், அப்படியே அவ்வளவுதான். மாறக்கூடாது, எங்க போனாலும் அதே மாதிரி இருந்தாதான் ஒத்துக்குவோம். யாராத்தையே போனோம்னா கூட அதே குவாலிட்டி, அதே விஷயங்கள். ஒண்ணு அதை விட வசதியா இருந்தா ஒத்துக்குவோம், குறைவா இருந்தா ஒத்துக்க மாட்டோம். எங்க வேணா இருக்கட்டும், ஹோட்டலா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், மனுஷாரோட பழகிற விதமா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், கம்ஃபர்ட் ஜோன், இந்த கம்ஃபர்டே பார்த்துட்டு இருப்போம். தேகாத்ம அபிமானி, சரீரத்துக்கு எப்படி எல்லாம் கம்ஃபர்ட் கொடுத்து இதை சௌக்கியமா வச்சுக்கலான்றதுல நம்ம எல்லாம் பிஎச்டி பண்ணிருக்கோம். சத்தியமா எவ்வளவு பண்ற பிஎச்டி எம்பிஏ எல்லாம் ஒண்ணுமே இல்ல பாவம், எப்படியோ எடுத்து ஒரு 3 வருஷம் தீசிஸ் எல்லாம் எழுதி கஷ்டப்பட்டு அப்புறம் மேல இருக்க ப்ரொஃபசர் ஒத்துட்டு கடைசியில டாக்டர் ஒரு பட்டத்தை வாங்குறாரு. நமக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம், நம்ம எல்லாம் பல டாக்டர் பண்ணிட்டோம். காஃபி எப்படி இருக்கணும், கும்பகோணம் டிகிரி காஃபி, பத்மநாபர் மேனி பாயசம் எப்படி இருக்கணும், பத்மநாபரி தெரியுமோ தெரியாது, நமக்கு நல்லா தெரியும். பத்மநாபர் மேனி பாயசம் பண்றவாருடைய பக்தியை தான் பார்க்கிறார், நம்ம மேனி பாயசம் டேஸ்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இன்னி வரைக்கும். இன்னி வரைக்கும் மேனி பாயசோட பக்தி யாரா பார்த்துருக்கோம் சொல்லுங்கோ. அடி பத்மநாபர் கோவில் நிருசிம்மூர்த்திக்கு நிவேதனம் பண்ணிட்டு பானகம் கொடுக்கிறார். பானகம் நல்லா இருக்கு டேஸ்டா இருக்குன்னு வச்சுதான் இன்னும் நம்ம வாங்கி குடிக்கிறாரு. அது நிருசிம்ம அனுகிரகம் இருக்குன்னு யாரா வாங்கி குடிச்சிருக்காரு சொல்லுங்க, சத்தியமா இல்லை. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த இந்திரியங்கள் எல்லாம், இதெல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு தேடல், ஒரு தவிப்பு, அதை அடையறதுக்கான ஒரு தாபம் இருக்கு இல்லையா, அது போல பகவத் விஷயத்துல ஒரு ருச்சி சத்புத்தி. யோ இல்லையே அப்படின்னா இல்லன்னு தெரியும். குரு கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றாராம் ஸ்பூன் ஃபீட், பசி இல்லாதவனுக்கு மருந்தை கொடுத்து பசியை வர வைக்கிறா போல. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும், இது எப்படிதான் ரெண்டு விதம், இந்த குணங்கள்லாம் இருக்கணும் இல்லைனாலும் குரு இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கற, அதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த சத்புத்திய கொடுக்கற பகவத் விஷயத்துல ருச்சி இல்லாம ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த காலத்துல இந்தந்த விஷயங்களை இப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அதற்கான எல்லா பிரயத்தனங்களும் விடாம பண்ணிட்டு இருக்கோம், விடாம பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைய பிளே ஸ்கூல்ல சேர்த்ததுல இருந்து அது டிகிரி முடிச்சு அது வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த முயற்சியை நாம விடல. அது ஸ்கூல் போக மாட்டேன்னு அழறது, வைத்த வழின்னு சொல்றது, எனக்கு படிக்க வரலன்னு சொல்றது, மார்க் கம்மியா வாங்கிட்டு விட்டுறா, அங்க டியூஷன் போ, இங்க டியூஷன் போ, 5 மணிக்கு எழுப்பி 4 மணிக்கு அதுக்கு முன்னாடி உட்காந்து 10 டியூஷனுக்கு அனுப்பி 11வது நீங்க வேலைக்கு போறவங்க லீவு போட்டுட்டு ஆத்துல உட்காந்து குழந்தை படி படின்னு சொல்லி கேள்வி கேட்டு இருக்கிறா அப்படின்னா இது நன்னா படிச்சு வேலைக்கு போயிடுதான் கை நிறைய சம்பாதிக்கும். அப்ப அந்த முயற்சி எத்தனை வருஷம் முயற்சி பாருங்க, அதோட 2 வயசுல ஆரம்பிச்ச முயற்சி கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷ காலம் லஃபா நான் சொல்றேன், 25 வருஷம் நம்ம ஆயுசுல கால் பங்கு ஆயுசு 100 வயசு வாழ்ந்தோம்னா வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் கவனிச்சு பாருங்க, 100 வயசு வாழ்ந்தோம்னா கிட்டத்தட்ட 25 வருஷ கால பரியந்தம் இந்த குழந்தைகளுடைய படிப்பு அது லைஃப்ல செட்டில் ஆகிறதுன்ற ஒரு விஷயத்துக்கு பிரயோஜனப்பட்டுட்டே இருக்கும். அதுக்கு அது பெரிய ருசி இல்லை, பெரிய ஆசை இல்லை, பெரிய தவிப்பு இல்லை. ஆனா அப்பா அதுக்கு தவிப்பு இல்லை, ருச்சி இல்லை, ஆசை இல்லை, பெரிய ஈடுபாடு இல்லை. ஆனா வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிச்சு கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்பாடா அப்படின்னு அப்புறமா தான் புரியுது, அப்ப புரியறது இல்லை இல்லையா, பெரிய ருச்சியே இல்லைன்னா கூட அது ருச்சி கொண்டோம் இல்லையா. அது போல ஆச்சாரியம், அப்ப இந்த சத்புத்திய ஆச்சாரியம் நம்மளை திரும்பி 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 தூண்டிட்டே இருக்கா, இந்த தூண்டுகோல்னு வா இல்லையா, சத்புத்தி, சத்புத்தி வேணும் அப்படின்னு அதிகமான மகாதேசிகர் குருவிடத்துல குரு என்ன பண்றாருன்னா இந்த சத்புத்திய நம்ம இடத்துல பிரவர்த்திக்க பண்றார். பகவானாட சும்மா சும்மா இதுக்கே ஓடிட்டு இருக்காதே, இதுக்கேவே அலைஞ்சிட்டு இருக்காதே, இதெல்லாம் ஒரு விஷயமா, பெருசா ரொம்ப அலட்டிக்காதே, ஒரு டிரெஸ்ஸுக்காக போய் ரொம்ப மனசு அலட்டிக்காதே, ஒரு செருப்புக்காக மனசு போடு இந்த பாடுபடுத்திக்காதே, அல்ப மனுஷாதிக்கு நான் அவாக்கிட்ட போய் இதெல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருக்காதே, தள்ளிடு பகவான்ற ஒருத்தனப்படி அப்படின்னு சத்புத்தி சாது சேரி, முதல் குணம் சத்புத்தி, ரெண்டாவது சாது சேரி, சாதுக்களிடத்துல அபிமானம், நமக்கு யாரோ உபயோகமா இருக்கானா அவளிடத்துல அபிமானம் வரும், பால்காரன் தயிர்காரன் இஸ்திரிகாரன் குப்பைக்காரன் இதாக்கெல்லாம் நமக்கு ஒரு அபிமானம் இருக்கு பாருங்க, ஆத்துக்காரங்கிட்ட கூட அவ்வளவு அபிமானம் இல்லை, நான் சொல்ற கொஞ்சம் நாராசமா இருக்கும் உண்மைதான், ஆத்துக்காரிக்கிட்ட கூட இத்தனை அபிமானம் இல்லை, எத்தனை பேர் பார்க்கலாம் ஆபீஸ பார்த்து அப்படி சிரிச்சு சிரிச்சு ஆத்தான் உருன்னு உட்காந்துருந்தான். அப்ப ஏன் அங்க மட்டும் முடியாது இங்கேயே முடியறது இல்லை, அப்ப என்னடா அப்படின்னா அந்த ருச்சி, அப்ப சாதுக்களிடத்திலே ஒரு ருச்சி சாது சேவி, எல்லாருமே பாருங்க திரும்பி திரும்பி சம்சாரிகளிடத்திலே ருச்சி கொண்டு அவர்களிடத்துல பழகிறது கொண்டாட்டமா அனுபவிக்கிறோம், சாதுக்களை தேடி தேடி போய் சேவிக்கிறோமா, எத்தனையோ சாதுக்கள் திருவனந்தபுரத்துக்கு மாத்தி 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 வந்துட்டு இருக்கா, இப்ப கூட மத்திய சம்பிரதாயத்து ஆச்சாரியம் வந்துட்டு போனார், டெய்லி போய் பார்த்தே 5 மணி நேரம் போய் நின்று சத்தியமா இல்ல, பெரியவா வந்திருக்கா போகணும், ஒரு வாழைப்பழத்தை கொடுக்கணும், சேவிக்கணும், மந்திராட்சதை வாங்கணும், நான் போய் சேவிச்சுட்டேன் அவ்வளவுதான், வாடா என்ன சாபல்யம் ஆயிடுச்சு, அதுக்கு மேல போகப்படாது சாது கிட்ட, சாதுக்கள் பாடு சாதுவா இருக்கணும், அவ பாட்டி வந்தா ஆசீர்வாதம் பண்ண அக்ஷதைய போடணும், அதுக்கு மேல அவளிடத்துல போகிறதுக்கு ருச்சி இல்லை பாருங்க. அதே சம்சாரிகள் நம்ம ஃப்ரெண்டு பந்துக்கள் டெய்லி ஒரு தடையாவது போன் பண்ணிடுவோமா இல்லையா, நம்ம மனுஷாளுக்கு என்ன விஷயம் ஏது விஷயம், இந்த அம்மா பொண்ணுகள்லாம் பேசிட்டு இருப்பா, திருப்பி திருப்பி என்ன கூட்டு வச்சா என்ன காய் வச்சா, அது ஸ்கைப்லேருந்து சாதா வாட்ஸ்அப் வரைக்கும் இதான் அடிக்கும், லோக்கல் லிங்க் எல்லா விஷயங்களும் இவனதான் பேசிட்டு இருப்பா, அப்புறம் சொல்லு நீ சொல்லு, அப்படி ஊட்டு ஊரில் இருக்கிற தலையெல்லாம் உருட்டுவான், ஊரில் இருக்க அத்தனை தலையும் உருடும், அப்புறம் சொல்லு அப்படின்னாலும் முடிஞ்சு போச்சு, இவா கதை முடிஞ்சாச்சு, குடும்ப கதை இதுக்கு மேல ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, அதுக்கப்புறம் இவாளுக்கு யாரெல்லாம் பிடிக்காது அவளை பத்தி சொல்ல போறா, இவாளுக்கு யாரெல்லாம் கேவலம் தோடும் அவளை பத்தி பேச போறோம், கடைசியில ஜன்மா நஷ்டமாயிட்டு இருக்கு, நேரம் நஷ்டமாயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியறது இல்லை, புருஷாலாம் பேசிட்டு இருப்பா பாலிடிக்ஸ் பத்தி பேசிட்டு இருப்பா, சாக்கடேன்னு அப்புறம் ஏன் பேசிட்டு இருக்கா, அது சாக்கடேன்னு கன்ஃபார்ம் ஆயிடுது, யாரும் ஒழுங்கில்லன்னு தெரியறது, இவா போய் சரி பண்ண போறதும் இல்லை, ஆனா பேசிட்டு இருக்கா இல்லையா. அதே சாதுக்கள் இடத்துல போய் உட்கானுண்டு பகவத் விஷயம் சொல்லுவோம்னு கேட்கிறோமா, பரிசுத்த மகாராஜன் எனக்கு சொல்லுங்கோன்னு கேட்டானே, அழகா சுகபுரி மகிழ்ச்சியை பார்த்து எனக்கு சொல்லுங்கோ பகவத் விஷயம் வேணும்னு கேட்டான் இல்லையா, அவ்வளவு அழகா அவர் சொல்றதை கேட்கறதுக்கு காத்துட்டு இருந்தான் இல்லையா, சாது சேவி, வந்து உக்காந்தோடனே அத்தனை ரிஷிகளும் வந்துட்டான். இத்தனை ரிஷிகளை பார்த்து சந்தோஷப்படுறான் பரிஷத்த மகாராசன். இவ்வளவு ரிஷிகள் வந்துட்டாளே, ஆஹா ஜோர் அப்படின்னு அந்த சாதுக்கள் கூட்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறவனா இருக்கணும். யார் சாது? கொக்கு போல் இருப்பான், கோழி போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான் அப்படின்னு அனந்தாழ்வான்ற ஒரு ஆச்சாரிய ராமானுஜர் சிஷ்யர், அவர் திருமலை அனந்தாழ்வான்னு பேர். அப்போ ஒரு தடவை அவரிடத்துல பராசர பட்டர் ஒருத்தர் அனுப்பினார், சாது லட்சணம் என்ன அப்படின்னு கேட்கறது. வைஷ்ணவ லட்சணம் சொல்லுவா, சாது லட்சணம். அப்ப அவர் நேர போற திருமலை அனந்தாழ்வான பாக்கிறதுக்கு. அப்ப அவர் அழகா சதி ஆராதன் பாகவதாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார். ஆராதனம் பண்ற பக்தர்களை ஆராதனம் பண்றது பகவத் ஆராதனம் அப்படின்னு பேர், சதி ஆராதனம். ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தா, காத்துன்றதுக்கு அப்புறம் அனந்தாழ்வான் வந்தா, என்ன விஷயம் சொல்லுங்க, இல்ல நான் சாது லட்சணம் என்ன, பக்த லட்சணம் என்ன, வைஷ்ணவ லட்சணம் என்னன்னு பராசர பட்டரை கேட்கேன். பராசர பட்டர் ராமானுஜருடைய சிஷ்யர், கூரத்தாழ்வானுடைய பிள்ளை, ஸ்ரீரங்கம் ரங்கராஜனுடைய ஸ்வீகார புத்திரன். ரங்கராஜன் இவன் என் புத்திரன் ஸ்வீகாரம் பண்ணிட்டு தத்தெடுத்துட்டான். அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் பார்த்தாரு, நீ நேர போ திருமலை அனந்தாழ்வான் கிட்ட கேள், அவர் சொல்லப்படாத சில சில விஷயங்கள் யார் யார் சொன்னா புரியும்னு இருக்கு, அங்க அனுப்பி விட்டுருவா. சமயத்துல மகாபிரிவ ஆச்சரியமா ரமண மகிஷியிட போக அனுப்பி விட்டுருக்கா, இங்க ஒரு வேலை பண்ணி அங்க போப்பா, உனக்கெல்லாம் பேசி புரியக்கூடிய பேசாத ஒரு தான் உனக்கு புரிய வைக்க முடியும், கிளம்பு. நான் பேசினா உனக்கு ஒன்றும் புரியாது, நீ கிளம்பு அங்க போ. ஒரு பார்க்கற அவர் பேசவே மாட்டாரு, உனக்கு அதான் லாய்க்கு. ஏன்னா பேச பேச பேசவே நம்ம திருப்பி பேசிட்டே இருப்போம். அது இல்ல, அதாவது நான் எப்படி சொல்றேன்னா அப்படின்னு. நல்லவேளை பரிஷத்து மகாராஜன் பேசினா ஆனா சொன்னதை கேட்டுவிட்டான், அதனால ஏழுநாள் மோட்சம் அடைஞ்சுட்டான். இல்ல இல்ல நான் திருப்பி எனக்கு சந்தேகம் இருக்குன்னு முதல்ல ஆரம்பிச்சிருந்தானே, 70,000 வருஷம் இருந்தவங்க பரிஷத்து இங்கே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு வந்திருப்பான். அப்ப எங்க எப்படி பேசணும்னு இருக்கு இல்லையா, அனுப்பிட்டாராம். அப்ப எல்லாம் சதியாராதனம் முடிஞ்ச உடனே கேட்டார், அனந்தாழ்வான் சொல்லுங்கோ என்ன விஷயம், சாது லட்சணம் சொல்லுங்கோ. அப்ப சொல்ற, கொக்கு போல் இருப்பான், கோழி போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான் அப்படின்னு. கொக்கு கொக்கு நின்றுட்டே இருக்குமா, அந்த அல்ப சொல்பமான மீன் எல்லாம் வந்தா விட்டுடுவான், பெருசா ஒரு மீன் கடைசிதான் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்குமாம் கொக்கு. அந்த மாதிரி இந்த ஜென்மாவில எப்படாப்பா பிரியவா கிடைப்பா, எப்படாப்பா பாகவதா கிடைப்பா, எப்படாப்பா சஜ்ஜனங்கள் கிடைப்பா அப்படின்னு அவாக்கிட்டேன்னு எப்படி பகவத் விஷயத்தை சுவீகரிக்கலாம்னு காத்துட்டு இருக்கணுமா. யாரிடத்துல இருந்து எந்த பகவத் விஷயத்தை சுவீகரிக்கலாம், அவதூதர் போல. அவதூதர் அப்படிதானே சுவீகரிக்கிறார், எத்தனை பேர்கிட்ட சுவீகரிக்கிறார் பாருங்க, இரும்பு வேலை கர்மா பண்றான் அவங்கிட்ட சுவீகரிக்கிறார், எல்லார்கிட்டையும் ஒருத்தனையும் விடமாட்டேங்கிற அத்தனையும் எல்லாத்துக்கிட்டேன்னு. யார் என்ன வார்த்தை சொல்லுவா அதுல என்ன பகவத் விஷயம்னு தேடுறாராம். அதுபோல ஒரு சாது சேவி, இவர் சாது அப்படின்னா உடனே சேவிச்சிடணுமா, இவருக்கு என்ன சாது குணம் இருக்கு. இவர் ஒண்ணும் பார்த்தா நானே அவரை விட தேவல, நான் பாகவதம்லாம் வாசிக்கிறேன், அவர் ஒன்றும் பாகவதம்லாம் ஒன்றும் அவருக்கு தெரியல, அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியல, அவர் ஒன்றும் பெருசா யோகியா இல்லை அப்படின்னு தன்னை விட இவாளை தாழ்த்தியா நினைக்காம தன்னை காட்டிலும் எல்லாரும் உயர்ந்தவர்கள் ஒரு பாவத்தை இருக்கணுமா. திருநாத பீசுனி சேன, சைத்தன்ய மகாபிரபு சொல்ற ஆச்சரியமா, பிள்ளை காட்டிலும் தன்னை தாழ்ந்தவன் நினைக்கணுமா, தினேன்னு இருக்கணுமா. சொல்லுங்கோன்னு பெரிய சுகபிரம்ம மகரிஷி தனக்கு பிரம்ம ஞானம் வந்துடுதா இல்லையா அப்படின்னு ஜனகரிடத்துல கேட்க போறாரு. எப்பேற்பட்ட சுகபிரம்மம்னா அப்பா புத்திரா புத்திரான்னு கூப்பிடும் போது திரும்பி பார்க்காம பதில் சொல்லாம போக மரங்கள் பதில் சொன்ன சுகபிரம்ம மகரிஷி தன்னுடைய பிரம்ம ஞானம் பூரணம் ஆயிடுதான் கேட்கறதுக்கு சம்சாரியான ஜனக மகாராஜாவை பார்க்க போறான். அவர் கர்மயோகி, அவருக்கு என்ன பெரிய பிரம்ம ஞானம் தெரியும், என்ன மாதிரி காட்டுல உட்கார்ந்து இருக்காரா எல்லாத்தையும் விட்டாரா, நான் யார் இவர்கிட்ட கேட்கறது, அவர் வேணா என்கிட்ட வந்து பாடம் பிடிக்கட்டும்னு இல்லையா, நான் போய் ஜனக மகாராஜாவிடத்துல கேட்கிறேன்னு கிளம்பினார் பாருங்க. அது போல சாது சேவி, இந்த சசங்கத்தை முதல்ல வரும்பொழுது யார் பார்த்தாலும் மகானுபாவர்களா தெரியும், எந்தரோ மகானுபாவலும் அந்தரிக்கு வந்தன முழு. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் மகாபாவியா தெரியும். முதல்ல ஐயோ அவ குருவோட இருக்கா, அவ சசங்கத்துக்கு போயிட்டு இருக்கா, அவ பாகவதம் வாசிக்கிறா,
உனக்கு எத்தனை அத்தியாயம் தெரியறது, கொஞ்சம் பாகவத் அப்படி கால் ஊன்றிடுவேன், ஒரு 10-15 அத்தியாயம் வாசிக்க வந்துடும், இல்லாட்டி சில அத்தியாயங்கள் என்ன வாசிக்க வரும் நீங்க வாசிங்கன்னுடுவா, சீனியர்லாம் இருக்கும்போது ஜூனியர் வாசிக்க சொல்லிடுவான், உடனே ஒரு கிளம்பும் பாருங்க. அவளுக்கு இது வாசிக்கிறதுல இது பதம் பிடிக்கவே தெரியல, 8 வருஷமா பண்ணிட்டு இருக்க, என்ன பிரயோஜனம் இதுக்கு, நீங்க போகாமலே இருக்கலாம். பாகவதம் இப்படி ஒரு பாகவதம் வாசிக்கவே வேண்டாம், பாகவத்து மேல குத்தம் இல்ல, சொல்லிக் கொடுக்கிறவா மேல குத்தம் இல்ல, உங்களுடைய நடத்தைய பத்தி நான் செஞ்சிருக்கேன். புரிஞ்சுதா? ஒன்னும் தெரியல, ஒன்னும் பிரயோஜனம், நிரவதாலும் வேகமா வாசிக்கிறான், அதே இடத்துல திரும்ப 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 தப்பு பண்றான். பண்ணிட்டு போட்டோமே, உங்களுக்கு என்ன ஆச்சு? பாகவதமே சும்மா இருக்கணும், பாகவதம் எதிர்க்க வந்து இனிமேல் தப்பா வாச கழுத்த சீவிடுவேன் சொல்லித்தா, இருக்கின்றது தலையை சீவிடுவேன் சொல்லித்தா, இல்லையே. முதல்ல போகும்பொழுது பக்தியில சத்சங்கத்தை எப்படி இருக்கணுமா, கல்யாணமான புதுமாட்டு பொண்ணு போலே அப்படின்னு குருஜி அம்மா, கல்யாணமான புதுமாட்டு பொண்ணு மாமனார பார்த்து அப்படி கை கூப்புவா, எல்லார் மேலேயும் ஒரு மரியாதை, பாத்துக்காரோட பந்துக்கள் அப்படின்னா தெய்வத்துக்கு ஈக்குவலா வைப்பா. அதுக்கப்புறம் கதை வேண்டாம், நான் சொல்ல வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு அது அவளும் மெயின்டர்மெண்டல் இருக்கு வச்சுக்கோங்க, ரெண்டுமே இருக்கு. அப்ப யார பார்த்தாலும் இவர்கள் என்னுடைய பர்த்தாவுக்கு வேண்டப்பட்டவர்கள் ஒரு அபிமானம் இருக்கு பாருங்க, அதுபோல சாதுக்களிடத்திலே ஒரு அபிமானம், சாது சேவி அவ்வளவு தூரம் ஒரு அபிமானம், அவளுடைய நதி மூலம் ரிஷி மூலம் தெரிஞ்சா கூட அந்த அபிமானம் மாறப்படாது. ஜடபரதர் விஷயம் போல ரொம்ப தைரியம் ஜடபரதருக்கு, டே 3 ஜென்மா சுத்தி அடிச்சிருக்கேன் வயல வெக்கம் இல்லாம சொல்றாரு, ஏன்னா பெருமைக்காக குருவா இல்ல, குரு ஸ்டேட்டஸ் நினைச்சானா சொல்ல மாட்டாரு, குரு ஸ்டேட்டஸ் இல்ல தர்மம் கடமை, ரெண்டு நிறைய வித்தியாசம் உண்டு. அம்மாவுக்கு ஜுரம் இருந்தா குழந்தைகிட்ட சொல்லுவா நீ பக்கத்துல வராதே, தான் ஆரோக்கியம்னு காட்டிக்கணும்னு நினைச்சா அம்மா சொல்லுவா குழந்தை பக்கத்துல வா அப்படின்னு, ஐயோ தன் யாரு எனக்கு பயிரப்படாதுன்னு தெரிஞ்சா நீ பக்கத்துல வராதே, அம்மாவுக்கு ஜுரம் இருக்கு உவா இருக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு நீ வராதே அப்படின்னு. சமையல் அம்மாவுக்கு மஞ்சக்காமால இருந்ததுன்னா பால் கொடுக்க மாட்டான், குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டாம், சரி பரவாயில்ல குழந்தை நன்னா இருந்தா முக்கியம், அதுதானே குரு லட்சணம். ஜடபரதர் அழகா சொல்லிட்டா, எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்னா எல்லாம் சுய அனுபவம் தான்ப்பா, 1 ஜென்மா அனுபவம் இல்ல 3 ஜென்மா அனுபவம், அதனாலதான் சொல்றேன் தஸ்மா ஜாகிரத ஜாகிரத அப்படின்னுட்டான். உடனே ரகுகுணன் பார்த்துட்டோம், இவ்வளவு தானா, அப்ப நம்ம ஸ்டேட்டஸுக்கு இவர் குருவா இருக்கிறது வாய்க்கில்லை, நமக்கு கபிலாச்சாரியர் தான் ரைட் அப்படின்னு போயிருந்தார்னா கபிலரும் அவனுக்கு கிடைச்சிருக்க மாட்டார், ஞானமும் புரிஞ்சிருக்கார். பகவான் கபிலரே இவர் அனுப்பிட்டார், முதல்ல இவர் சொன்னதை நான் பிராக்டிஸ் பண்றேன், இவர் சொன்னதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அழகா பிடிச்சுனுட்டா, பகவத் சங்கல்பம் ஏத்துனுட்டான். ஒரு தடவை கூட இவன் பக்தியில வளர்ந்துட்டே அவர் ரகுகுணன் வளரும் பொழுது கூட ஜடபரதர கேவலம் அப்படின்னு யோசிக்கிறேன், சாது சேவி இந்த சாதுக்கள் இடத்துல அப்படி ஒரு அபிமானம். நம்ம கூடவே நிறைய பேர் இருப்பா, பக்தியில இருப்பா, கோவிலுக்கு வருவா, சத்சங்கத்துல இருப்பா, பாகவதம் வாசிப்பா, ஒவ்வொருத்தரையுமே நீங்க ஒரு சாதுவா பார்க்க ஆரம்பிச்சுட்டே வச்சுக்கோங்களேன், நீங்க சாதுவாயிடுவீங்க, தத்பவதி, ஒவ்வொருத்தரையும் சாதுவா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. யாரோ சம்ஸ்கிருதம் தெரியாம பாகவதம் வாசிக்காளா பூந்தானம் நினைச்சுருங்களே, பத்மநாபோ மர பிரபு வாசிக்கட்டுமே, ஒரு பூந்தானம் போல வாசிக்கிறார் அப்படின்னா இது காரணம் கொண்டே ஒரு நாள் பூந்தானத்தினுடைய அந்த பக்தி நமக்கு வாய்ச்சிடும் இல்லையா. இவா எப்படி இருக்கான்னு முக்கியம் இல்லை, நம்ம எப்படி பார்க்கணும் தானே முக்கியம். லோகத்துல குழந்தைய போய் யார் அழகு நீ கேட்டு பாருங்க, சின்ன குழந்தைய 15 வயசுல கேட்டா கதை வேற, ஒரு 3-4 வயசு குழந்தைய கேளுங்கோட யார் அழகுன்னு, சத்தியமா எல்லா குழந்தையும் அம்மா ஒரே வார்த்தை, அந்த அம்மா கருப்பா இருக்கட்டும் பள்ளி எடுப்பா இருக்கட்டும், இந்த கிராமத்திற்கு அம்மா நல்ல தலை நிறைய எண்ணெயை வச்சு அப்படிவா அப்படி எண்ணெய் அப்படி மினுக்கும் பலவளவளன்னு பிரலிட்டர் எண்ணெயை தலையை தடவின்னு இருப்பா, அந்த அம்மாவா சொல்லும் எங்க அம்மா தான் அழகி அப்படின்னு, ஏன்னா அதனுடைய அபிமானம் அப்படி. அப்ப நம்முடைய பாவம் சாதுக்களிடத்துல இருந்தா அது காரணம் கொண்டே நமக்கு பலவிதமான பிரயோஜனங்கள் உண்டு, எத்தனையோ வஸ்துக்கள் அனுபவிக்கணும், அது மேல் அபிமானம் கொண்டுதானே அனுபவிக்கணும், அது மேல் அபிமானம் இல்லைன்னு அனுபவிக்க போறது இல்லை. அப்ப சாது சேவி எல்லாருக்குள்ளையும் ஏதோ ஒரு சத் விஷயம் ஒளிஞ்சின் இருக்கு, சத்விஷயம் ஒழிஞ்சுட்டு இருக்கு. சஞ்சயன் போல எவ்வளவு தேமேன் இருக்கா, தேரவியாசர் சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டியை கொடுத்துட்டார். திருதராஷ்ன கேவலப்படுத்தவே இல்லை சஞ்சயன், கேவலப்படுத்தவே இல்லை, அதுதான் அதிசயமே. கேவலப்படுத்தவே இல்லை, கேவலப்படுத்தாம அவன் கேட்கிற கேள்விகள்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கார். அதுலயே என்ன திருப்பி திருப்பி பகவத்கீதை ரீகேப் ஆயிடுத்து அவருக்கு. சாது சேவி அவர் பார்த்தார், ஐயோ பகவத்கீதை திருப்பி சொன்னா தேவலையே ஏற்கனவே சொல்லிட்டு, ரெண்டாவது தடவை சொல்லும் போது பகவத்கீதை நமக்கு கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைவா சொல்லும் போது நமக்கு கிடைக்கிறது இல்லை. திருதராஷ்டிர உவாச ஆரம்பிக்கிற பாருங்க, தர்ம கஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாயுஸ்தவக மாமகா பாண்டவா செய்த கிமகுர்வட்ட சஞ்சய, என்ன பண்ணார்கள் சஞ்சயா சொல்லு. ரெண்டாவது தடவை சொல்லும்பொழுதுதான் பகவத்கீதை லைவா நமக்கு கிடைக்கிறது. கடைசி வரைக்கும் அவ்வளவு அழகாக சஞ்சயம் சொல்லிட்டே வர, ஏண்டா அப்படின்னா இவனுக்கு கேட்கணும்னு தோன்றது. யுத்த காலத்தப்ப இந்த பகவத்கீதை எல்லாம் வேண்டாம், இதெல்லாம் விட்டுடும், எடிட் பண்ணிட அவனும் சொல்லலையாம். அப்ப இவன் கேட்கணும் ருச்சி இருந்ததுனால தானே சஞ்சயனால சொல்ல முடிஞ்சது. அப்ப அவனுக்குள்ள இருந்த அந்த சாது தன்மையை மட்டும் கிரகிச்சுட்டான் சஞ்சயன். ஏ நீ சாது இல்லப்பா, நீ சாதுவே கிடையாது, அதனாலதான் வேதவியாச அனுகிரகம் பண்ணும்போது கூட வேண்டான்னுட்டாய். இப்ப எனக்கு திவ்ய திருஷ்டி இருக்கு, எனக்கு நன்னா தெரியும், உனக்கு என்ன தெரியும், நான் சொல்றத கேளு அப்படின்னு தான் நினைச்சத சொல்லலையா. திருதராசன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வர நன்னா கவனிச்சு பார்க்கணும். இல்ல திருதராசன் சஞ்சய உவாசம் நன்னா கவனிச்சு பார்த்தோம்னா திருதராசன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டே வர சஞ்சய். அப்ப ஒரு திருதராஷ்டன் வரைக்கும் ஒரு சாது புத்தி இவனுக்கு இருக்கும்னு சஞ்சய் எனக்கு தேரோட்டி. அதுபோலே சாது சேவி சாதுக்களிடத்துல அந்த ஒரு நிதானம், இவாழ்நிலத்திலேருந்து என்ன சாது விஷயம் இருக்கு எடுத்துக்கலாம்னு காதுண்டு கிடக்கணுமா. அப்ப அதுலேருந்து ஒரு பகவத் விஷயம் ஒழிஞ்சுட்டு இருக்கா, எல்லாமே பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ் தான். பகவத் விஷயத்தினுடைய தத்துவம் இல்லாதபடி லோகத்துல எதுவுமே இல்லை. நீங்க மகாபரிமாணத்துல யாராவது பேசணும், பாகவத ஆச்சாரிய புருஷா, நீங்க எதைதானா சொல்லுங்க, ஒன்று பாகவதம் மகாபாரதம் ராமாயணத்தை கொண்டு லிங்க் பண்ணி விட்டுடுவோம், ரொம்ப அழகா இருக்கும். சுப்பிரமணிய தீட்சிதன் பாஸ்ரீமா மகாபாரதம்லாம் சொல்லுவார் இல்லையா, வந்திருக்கார் சிவானந்தம். அவரோட சாப்பிடும் போதெல்லாம் கூட மதுரம் அதிமதுரம் எல்லாம் பாகவத விஷயமா பேசுறார் சாந்தானந்தபுரி மகாராஜ். நீ எதான ஒரு வார்த்தையை சொன்னேன்னா அதை வச்சுட்டு ஒரு உபனிஷதம் ஒரு பாகவதம் ஒரு ராமாயணம் ஒரு மகாபாரதம் லௌகீகமா நம்ம கொண்டு போய் சொன்னா கூட ரொம்ப அழகா இருக்கும். அவரோட யாரோ சொன்னா நாங்க திருவண்ணாமலை போய் பார்க்கணும், ஐ மீன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மீ டூ அப்படின்னுட்டா, யூஎஸ்ல இருக்கேன்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மீ டூ அப்படின்னு அப்படி பார்த்தா ஆத்மாவும் சரி யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கேன், பெரும் பரமாத்மாவும் நானும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கும். என்ன அழகு பாருங்க, யூஎஸ் எங்க ஒரு சாதாரண இருக்கா, யூஎஸ்ஆ நம்ம அப்படிதானே கேட்போம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கா அப்படின்னு. நீங்க குழந்தைகிட்ட போய் டாலர்னு சொல்லுங்க, அதுக்கு எழுத்து இருக்க டாலர் தான் காட்டும். சத்தியமா யூஎஸ் டாலர் பத்தி பேசவே பேசாது, ஏன்னா அதுக்கு அவ்வளவுதான் தெரியும். மகாத்மாக்கள் அது போல பகவத் விஷயத்துல ஊறி கிடக்கிறதுனால எதை பேசினாலும் அவளுக்கு பகவத் விஷய சம்பந்தமாவே பேசுவான், அதுதான் ஆச்சரியமா இருக்கும். அப்ப சாது சேவி எல்லா இடத்திலேருந்தும் என்ன சாது விஷயத்தை கிரகிக்கலாம் அப்படின்னு காத்துட்டு கிடக்கணும். சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு சிஷ்யர் இருந்தார், ஆச்சரியமா அவர் என்ன பண்ணுவார், யாராவது ஊர்ல உலகத்துல ஒருத்தர் பத்தி சாது அப்படின்னு சொல்லிட்டான்னா நேரமே அவளை சேவிச்சிருவார். அவ்வளவுதான், அவர் சொன்னால அவருக்கு ஒரே ஒரு தர்மம் தான் வச்சுட்டு இருந்தார். சாதுன்னு யாரையாவது சொல்லிட்டான்னா நேர போகிறது அவளை சேவிக்கிறது அவள் திருவடி தூளி எடுத்து தலையில போட்டுக்கிறது, அவ்வளவுதான். எல்லாரும் கேட்பா என்ன பைத்தியகார்த்தனமா இருக்கு, இல்ல தொண்டரடி பொடி எனக்கு பகவான காட்டி கொடுக்கும், மகத்பாத ரஜோபிஷேகம் ஜடபரதர் சொல்றாருன்னு எல்லாம் சொல்லிட்டு சும்மாலாம் வந்துடாதரா, தபஸ்னால வந்துடாதரா, மகத்பாத ரஜோபிஷேகம், மகான்களுடைய பாத ரஜஸ் நம்முடைய ரஜச மாத்தும் அப்படிங்கிற சாந்தானந்தபுரி மகாராஜ், குருவுடைய ரஜஸ் குருவுடைய திருவடி தூளி நம்முடைய ரஜோகுணத்தை மாத்தும் அப்படிங்கிற அந்த மாதிரி மகத்பாத ரஜோபிஷேகம் அவ்வளவு அழகு. அவர் ஒரு சந்தர்ப்பத்துல சேரியில யாரோ ஒரு தம்பதிகள் ரொம்ப ஆச்சரியமா பக்தர்கள்னு கேள்விப்பட்டுட்டா, எப்பொழுது நாமஜம ஜபிச்சுட்டு இருக்கா, பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கா, அவ கர்மாவை பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டுட்டா. நேர ஒரு நாள் கூட நிறைய மாம்பழம் எடுத்து அவாதிக்கு போயிட்டார். இவர் பெரிய பிராமணர், நேர அவாதிக்கு போயாச்சு. அவகிட்ட அவ பயந்துட்டா, நீங்கெல்லாம் இங்க வரப்படாது. இவர் சொன்னா, பாஸ்தவன் தான், நீங்க அந்த லெவல்ல இருக்கீங்க, நாங்கெல்லாம் இங்க வர அளவுக்கு தகுதி இல்லை. நீங்க அந்த ரேஞ்சில இருக்கு, நம்ம சொல்ற ரேஞ்சே இல்லைன்னு இல்லையா, அந்த மாதிரி நீங்க இருக்கிற ரேஞ்சில நான் வரவே முடியாது, இருந்தாலும் என் நன்மைக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாம்பழங்கள்லாம் நீங்க சாப்பிடணும் அப்படின்னா. உடனே அவர் சொன்னா, இவ்வளவு தூரம் நீங்க கிருபை பண்ற, நாங்க ஒண்ணும் பெரியவா கிடையாது, எல்லாம் கிருஷ்ண கிருபை. அவர் சொல்லிதான் பெரியவாளுக்கு அடையாளம், அவ்வளவு எல்லாம் கிருஷ்ண கிருபை. நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நான் பண்ணல ஹரி பண்றேன். இந்த புத்தி தானே வரும், நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன்னு சொல்லிட்டோம்னா அது பெரியவாளுக்கு அழகு இல்லையே. இவர் கொடுத்துட்டா சொல்ற, நீங்க ஒரு பழத்தை சாப்பிட்டு எச்சிய கொடுங்கோ அப்படின்ட்டு. இவா சொன்ன, ஐயோ இந்த அவசாரம் நாங்க பண்ணவாட்டோம் சுவாமி. இவர் கெஞ்சி கெஞ்சி பார்த்தா நடக்கல. அப்புறம் சரி நான் கிளம்புறேன், பின்னாடியே வர வாசல் வரைக்கும் வந்து வெளியே அனுப்புறாரு. அப்ப அவர் சொல்ல, நீங்க போங்கட்டா. சரி சொல்லி அவ, நீங்க உள்ள போனதான் நான் போவேன்னுட்டா. நேரம் திரும்பி உள்ள போனா போறவங்க குடுகுடும் ஓடி போய் நடந்து வந்த வழி இருக்க மண்ணெல்லாம் திரும்பி தலையை போட்டுட்டேன். இவன் பயந்து போயிட்டா, ஐயோ இப்படி நடந்துக்கிறாரு இவர். சரின்னு சொல்லி உள்ள போய் அசிவர் போயிட்டார். அப்ப உடனே கணவன மனைவியும் பேசிக்கிறா, எத்தனை எவ்வளவு பெரியவர், இத்தனை ஆச்சரியமா நம்மளை தேடிட்டு வந்திருக்கா. அவர் கொடுத்த மாம்பழத்தை சாப்பிடலன்னா அவர் அவமதிக்கிற மாதிரி கொண்டா சாப்பிடலான். உடனே அழகா கணவன் கிட்ட ஒரு பழத்தை கொடுத்தா, அவர் பாதி சாப்பிட்டு எனக்கு போதுமா இந்த நீ சாப்பிடுட்டா. உடனே அவ மீதிய சாப்பிட்டா, இந்த கொட்டையை தூக்கி அப்படி கொள்ளையில தூக்கி போட்டாந்தி. தூக்கி போட்ட உடனே யாரோ பாஞ்சா அந்த கொட்டை மேல கொள்ளையில இருந்து, யாரானா இவர் தான், இப்படி போற மாதிரி போய் கொள்ளையில ஒழிஞ்சுட்டாங்க. எதுக்குடா நான் இவ உச்சிஷ்ட பிரசாதம் சாப்பிட்டாச்சுன்னா அது காரணம் கொண்டு எனக்கு வினயம் சித்திக்கும் அப்படின்னு. போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே அப்படின்னு சார் தொண்டடிப்படியாழ்வார் திருமாலைன்ற பிரபந்தத்தை சொல்றார். பக்தர்கள் ஒருத்தர் இருக்கானா, அவளுடைய உச்சிஷ்ட பிரசாதம் சத்தியமா புனிதம். கண்ணப்பனாயோட வாய் எச்சில் தீர்த்த புனிதம்ன்றார் ஒண்ணு சிவபெருமான். அப்பா அது கங்கையை காட்டிலும் சுகமா இருக்குன்றார் ஒண்ணும். வாயில எச்சல் தண்ணி தூர் துப்புறா, துப்புறா மாதிரிதான் எக்ஸாக்டா நம்ம சொல்ல காரி துப்புறதுன்னு இல்லையா. ஆனா சிவபெருமான் அவ்வளவு அழகா அனுபவிச்சார் இல்லையா கண்ணப்ப நாயனாரோட. அப்பா கண்ணப்பா எப்படிரா அப்படி அப்படின்றார் ஒண்ணும். அப்ப என்ன ஒரு பிரீதி அவருக்கு இருக்கு பாத்துக்கோங்க. அப்பா சாது சேவி வா பயந்து போயிட்டா, ஐயோ அப்படி பண்ணிட்டாரு சுவாமி. அவர் சொன்னார், இது கிடைக்கிறதுக்காக தான் இந்த பாடுபட்டேன், எனக்கு போக்ஷம் வந்துடும், எனக்கு நாமஜபம் வந்துடும், எனக்கு வினயம் வந்துடும் அப்படின்னு ஆடுறா பாடுறா. இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சைத்தன்ய மகாபிரபுக்கு இந்த சிஷ்யரை பார்த்தாலே பிடிக்கும். எப்பயா பார்த்தா கேட்பார், அப்புறம் இன்னைக்கு என்ன சாதுவை கண்டுபிடிச்சா, இன்னைக்கு எந்த ஊர்ல எந்த சாதுவோட தரிசனம் ஆச்சுதே கேட்டுருப்பார் சைத்தன்ய அவர்கிட்ட. எப்பவுமே புதுசா சாதுவை கண்டுபிடிச்சுட்டியா அப்படின்னு சொல்லுவா சைத்தன்ய சில சந்தர்ப்பத்துல. எப்பயா போக என்னையும் கூட போயேண்டா, இந்த மாதிரி சாதுக்கள்லாம் தேடி தேடி போறியே, எனக்கு ஒரு சான்ஸ் கூட நானும் வரேன் அப்படின்னு. இப்ப நம்ம கோவிலுக்கெல்லாம் போறோம் வச்சுக்கோங்களேன், பகவான பாக்கிறதுக்கே வேண்டாம், அங்க இருக்க சாதுக்கள். கும்பமேளாக போறோம், கும்பமேளா இல்லாட்டி மகாமகம், மகாமகத்தை நீங்க எங்க போய் பகவான தேடுவது சொல்லுங்க. சத்தியமா பகவான தேடி கண்டுபிடிக்கவே முடியாது உங்களால. ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கோ ஜெகநாத ரத யாத்திரைக்கோ போனோம் அப்படின்னா அங்க நீங்க பகவான் எல்லாம் பார்க்கவே வேண்டாம், அங்க இருக்க பாகவதால பாசுபேனாலே போதும். குருவாயில் அங்க பிரதட்சணம் பண்றோம், குருவாயூர் பெண் உகக்கறதுக்கா, குருவாயூர் எப்படி உகக்கிறான், கைகூப்பினா உகந்து போக மாட்டானோ, சேவிச்சா உகந்து போக மாட்டானோ, நாலு குந்துமணியை கொடுத்தா உகம் போக மாட்டானோ. ஆனா அதுக்கு அதுக்கு பக்தி வேணுமே. அப்ப பக்தியே இல்லைனா கூட சும்மா உருண்டம்னா அனுகிரகம் கிடைச்சுடா. ஏன்டானா பக்தாங்கிரேனு, அங்க பக்தாலா நடந்திருக்கா பார்த்தாளா, அந்த திருவடி தூடி நம்ம மேல படும்பொழுது அது காரணம் கொண்டு நமக்கு குருவாயூர் அனுகிரகம். சரி பரவாயில்ல போ, என் பக்தாளுடைய திருவடி தூசம் மேலப்பட்டிருக்க, அதுக்காக கிருபை பண்றேன். நாரதற்கு அப்படிதானே சொல்றான் பகவான், அஞ்சு வயசு குழந்தை அம்மாவை இழந்துட்டு காட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு அவ சொல்லி கொடுத்த நாமத்தாரு கடைசிக்கு என்ன மந்திரம் சொல்லவே இல்லை. நாரதர் மகா சமதி தெரியுமா, பூர்வ ஜென்ம விருத்தாந்தம் சொன்னாரு ஒழிய என்ன மந்திரம் சொல்லப்படாதா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய, எல்லாம் பிரத்யட்சமா வருது. இந்த மந்திரம் மட்டும் நானும் தெரிஞ்சுக்க கிடைக்க மாட்டேங்கிறது. எத்தனை விதமான மந்திரங்கள் காண கிடைக்கிறது, பாகவதத்தில் மட்டும் கிடைக்க மாட்டேங்கிறது. நாரதர் தான் கேட்கணும் போய், எவ்வளவு ஒளிஞ்சிருக்கு தெரியுமா ரகசியங்கள் பாகவதத்தில், கொட்டி கிடக்கிற ரத்னங்கள் அல்லாம. அல்லது அள்ளினது கொஞ்சம்தான். காட்சி கொடுத்துட்டான் இல்லையா பகவான், க்ஷண நேரத்தை காட்சி கொடுத்துட்டா க்ஷண நேரத்தை மறைஞ்சுதான். இந்த குழந்தை கதற பிரபோன் சாது சங்க மகிமா உனக்கு காட்சி. இந்த ஜென்மாவில் இவ்வளவுதான் பயல சொல்லிட்ட, இந்த ஜென்மாவில் இவ்வளவுதான். இது உன் தகுதியை கொண்டோ உன் நாம ஜபத்தை கொண்டோ உன் தபச கொண்டோ இல்ல, சாது சங்க மகிமா சத்சங்கத்வே ஜீவன் முக்தி. இவர் என்ன பிரச்சனை பண்ணார் சாது சங்கத்துல? ஒண்ணும் பண்ணல, ஆத்த விளையாடுற விளையாட்ட சாதுக்களோட விளையாடிட்டு இருந்தார். அஞ்சு வயசு குழந்தை அம்மா சொன்னே பயல எங்க பொம்மை வச்சிருக்காங்க, அங்க போய் ஓரத்தை உட்காந்து கூட அப்பப்போ விளையாடும் போது மாமா என்ன பண்றா, அந்த தாத்தா என்ன பண்றா, ஏதோ அபிஷேகம் பண்றா. சரி, இந்த குழந்தைகள்ல பத்மநாபர் கோயில் அப்படி உற்சவத்தை விளையாடிட்டு இருக்கும், பத்மநாபர் கைக்கு போய் அது வரைக்கும் விளையாடிட்டு இருக்கும், பத்மநாபர் பரமஹாரம் வேலைண்டா போ சேர்த்து கூடா அப்படின்னு அவர் ஏக்கமா பாக்குறார். குட்டி கிருஷ்ணன் அதுக்குதான் ஏகமா பின்னாடி வருது, இதுக்கு விளையாடிட்டு குடுக்கணும் ஓடி வரும். கிருஷ்ணன் ரொம்ப சமாதானமா வந்து நீங்க பார்க்கவே முடியாது. உற்சவத்துல குரு குரு ஓடி வந்து பிடிக்கும், பக்கம் பக்கம் அப்படி இருக்க விரும்பி இருக்க விட்டா ஓடிலான்னு விளையாடுறதுக்கு பத்மநாபரா பயில நில்லு ஓடாதே பிடிச்சு இருக்கிற. அப்ப அந்த ருச்சி அந்த சாது சங்க பலத்தினாலே இவருக்கு அந்த பகவத் தரிசனம். அப்ப சாது சேவி, இப்ப சாதுக்களுடைய மகிமையை பார்த்துக்கோங்க, அல்பஸ்வல்பமான மகிமை கிடையாது. அவன் சம்சாரியா இருப்பா, எப்படி வேணா இருப்பா, ஆனா அவ காரணம் கொண்டு நமக்கு பகவத் விஷயத்துல ருச்சி உண்டாகும். சுவாமி ராமானுஜர் அவர் சின்ன பையனா இருக்கும் பொழுது அழகா ஒருத்தர் இடத்துல வேதாந்த பாடம் படிச்சுருக்கார், யாதவ பிரகாசம் அப்படின்னு ஒருத்தர் கிட்ட. அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல அந்த ஊர் ராஜாவுடைய இளவரசி பெண்ணுக்கு பிரம்மராட்சஸ் பிடிச்சிருக்கு, பராதபாடு படுத்துறது. அந்த பிரம்மராட்சஸ் ஓடுறதுக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா நடக்கல. கடைசியில ராஜா யாதவ பிரகாசரை பத்தி கேள்விப்பட்டுட்டு அவர் அழிச்சுட்டு வா அப்படின்னு ஆள் அனுப்பினான். அவர் என்ன பண்ணார்னா, வந்தவன் கிட்ட யாதவ பிரகாசன் போக சொன்னேன்னு சொல்லு போயிடும் அப்படின்னு விட்டான். வந்தவன் ஒரு பெரிய மந்திரவாதி போல இருக்கு அப்படின்னு சொல்லி போய் இளவரசி கிட்ட போய் சொன்னான், யாதவ பிரகாசர் உன்னை போக சொன்னார் அப்படின்னு. அந்த பிரம்மராட்சஸ் நன்னா சிரிச்சுண்டே சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, தயவு செஞ்சு நீ போய் யாதவ பிரகாசன் நான் போக சொன்னேன்னு சொல்லு ஊரை விட்டு. அவன் இவர் பிரம்மராட்சஸ் போக சொன்னா பிரம்மராட்சஸ் சொல்லிட்டு, அவனை நான் ஊரை விட்டு போக சொன்னேன் நீ போய் சொல்லுன்னு. இவன் அலடிச்சு ஓடி வந்தான், யாதவ பிரகாசம் சொல்லி கேட்கலன்னா கூட பரவாயில்ல பூச்சி பார்த்து பிரம்மராட்சஸ் அடிச்சுதுன்னா. பிராமணா கிட்ட உசிரோடு இருக்கும்போது வச்சுக்கப்படாது, போன பிறகு வச்சுக்கப்படாது. இம்சை பிடிச்ச கூட்டம் அப்படின்னா பிராமண கூட்டம் தான், எப்பயுமே இம்சை தான். இது இது காரணம் கொண்டு இம்ச வரும் விவசாயே கிடையாது, பத்மநாபர் வரைக்கும் இம்சை வரும் பிராமணால ஆதி காலத்திலேருந்தே இருக்கும். அப்ப உடனே யாதவ பிரகாசம் கோபம் வந்து எல்லாரையும் அடிச்சுட்டு போற சிஷ்யால் எல்லாம் கூட்டுண்டு பிரம்மராட்சஸ் போட்ட மந்திரங்களை சொல்லிட்டே போறார். இவர் போறார், உடனே பிரம்மராட்சே யாதவ பிரகாசா நிறுத்து, உடனே நிறுத்திட்டார். இவர் விட்ட இடத்துல அந்த மந்திரத்தை அது சொல்ல ஆரம்பிச்சுடுத்து, பிரம்மராட்சஸ் ஓட்டுற மந்திரத்தை பிரம்மராட்சஸே ஜெபிக்க ஆரம்பிச்சுடுத்து. அப்புறம் எங்கத்த ஓட்டுறது சொல்லிட்டு உடனே பிரம்மராட்சஸ் சொல்லிட்டு, நீ யாருன்னு உனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ சொல்லிதான் நான் போக மாட்டேன். அப்ப உடனே யாதவ பிரகாசன் கேட்கிறார், நீ யார், பூர்வ ஜனத்துல பிராமணனா இருந்தேன், கர்மாக்கள் சதர்மங்கள் எல்லாம் ஒழுங்கா பண்ணல, அதனாலே பிரம்மராட்சஸ் ஆனேன். சரி நானு வேண்டாம் அப்படின்னு இல்ல சொல்லு சொல்லு தெரிஞ்சுக்கணும், சொல்லு சொல்லு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்ட பெருமையா. உடனே பிரம்மராட்சஸ் சொல்லிடுத்து, பூர்வ ஜென்மத்துல மதுராந்தகம் ராமர் கோவில்ல நீ ஏரிக்கரையில ஒரு உடும்பா இருந்தா, நீ போன ஜென்மத்தை அவ்வளவுதான் இருந்த, பூர்வ ஜென்மம் தெரியாத வரைக்கும் நிம்மதி ஞாபகம். எல்லாரும் இப்ப அவர் குருன்னு கொண்டாடிட்டு இருந்தார், யாதவ பிரகாசன் நல்ல வேதம் தெரிஞ்சவர், வேதாந்தம் தெரிஞ்சவர். அப்ப அந்த பிரம்மராட்சஸ் சொல்லிடுத்து, நீ பூர்வ ஜென்மத்திலே உடும்பா கடந்தாய், அப்ப நிறைய பேர் ஸ்ரீரங்கத்திலேருந்து அழகா திருப்பதி போவா, போகிறவா மதுராந்தகம் அந்த ஏரிகாத ராமர் கோவில்ல உட்காந்துட்டு ஆகாரம் சாப்பிடுவா, ஏரிக்கரில் உட்காந்து சாப்பிட்டு கையெல்லாம் அலம்பிட்டு இப்படி போவா. அப்ப அவ சாப்பிடும்போது கீழே நிறைய பருக்கையெல்லாம் சிந்திருக்கும் இல்லையா, இந்த உடும்பா இருந்த அந்த உடும்பு அவள்லாம் போனதுக்கு அப்புறம் ஓடி வந்து அந்த பருக்கையெல்லாம் மூந்து மூந்து பாட்டு சாப்பிடும். அப்படி ஸ்ரீரங்கத்திலேருந்து திருப்பதி போற பாகவதாளுடைய எச்சில் பிரசாதம் சாப்பிட்டதுனாலே இந்த ஜென்மாவில நீ வேதம் சொல்லும்படியான பிராமணனாய் பிறந்தாய். நம்ம வேதமே சொல்லல, அப்ப என்ன பிராமணன் தான் தெரியல. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். பாகவத் பிரசாதம் சாப்பிட்டதுக்கு அடுத்த ஜென்மாவில வேதம் ஜபிச்சு ராமானுஜர் குருன்ற ஒரு ஸ்திதி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுவிட்டான். அவன் என்ன இங்கே ஸ்ரீரங்கத்திலேருந்து போறவா பாகவதர்கள், என்னடா பாகவதம், ஸ்ரீரங்கத்திலே திருமதி போறாள், அதுவே பாகவத லட்சணம், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற லட்சணமே வேண்டாம், வேற லட்சணமே வேண்டாம். பன்றிபுரம் போங்க, எல்லாரும் பாக்குறவாழெல்லாம் சேவிப்பாவான், பாக்குறவாழெல்லாம் சேவிப்பான். பன்றிபுரத்துக்கு யாரும் நடந்து வருவா, அந்த வார்க்கரி சம்பிரதாயத்துல 21 நாள் நடப்பா. இன்னைக்கா 21 நாள் நம்ம எல்லாம் கோவிலுக்கு பிளான் பண்ணிருக்கோம் சொல்லுங்க, சத்தியமா இல்ல 21 நாள் ஐயோ அப்படின்னு, ஐயா சொல்லவே மாட்டோம், ஐயோ அதனாலா அப்படின்னு. 21 நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு போவா. இது என்னன்னா தலைமுறை தலைமுறையா படைக்கின்றே வருவா. அவன் 7 வயசு குழந்தை இருந்தா வச்சுக்கோங்களேன், 7 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு ரூல் வார்க்கரி நடந்து போனா அழிச்சுட்டு போவோம். 7 வயசு குழந்தை நம்ம 1 கிலோமீட்டர் நடந்து பேசணும் மாட்டோம். 21 நாள் நடப்பா. தேகு ஆலந்திலேருந்து பூனா வந்துட்டு, பூனாலேருந்து தேகுவே ஒரு 30-40 கிலோமீட்டர், பூனாலேருந்து பன்றிபுரம் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் டிராவல், ஒரு 250 கிலோமீட்டர் ரஃபா வச்சுக்கோங்களேன், 300 கிலோமீட்டர் ஒரு 7 வயசு குழந்தை அழிச்சுண்டு எங்க இடம் கிடைக்கிறதோ அங்க படுத்துப்பா, என்ன சாப்பாடு கிடைக்கிறதோ சாப்பிடுவா. கேட்டா எல்லாம் பாண்டங்கன்னு பாத்துப்பான், தெரிய வேண்டாமா அவனுக்கும், அப்பதானே ஜென்மா ரக்ஷப்படும் அப்படின்னு. சத்தியமா அவளை சேவிச்சாலும் நம்ம குழந்தை உருப்படியா இருக்கும், நம்ம குழந்தை நம்ம சொகுசா வளர்த்திருக்கோம், சொகுசா என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் கொடுக்க நம்ம ரெடியா இருக்கும். பக்தி பூர்வமா அதுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம யாரும் ரெடியா இல்லை. அவெல்லாம் ஆஷாட சுக்ல ஏகாதசி, ஏகாதசினால இந்த குழந்தைகள் கூட கடக்க விரதம் இருக்கும், விஷயமா இருக்கும் நமக்கு பார்க்கறது. அவெல்லாம் சாதுக்கள், அவளை சேவிப்பா, பரஸ்பரம் ஒருத்தர் சேவிச்சுப்பா, பரஸ்பரம். அன்னைக்கு கூட நான் ஆலந்தி போயிருந்தேன், இப்ப ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு முன்னாடி நாள் ஆலந்திக்கு போயிருந்தேன். அப்ப அந்த ஆலந்தியில அந்த ஒர்க் ரொட்டீன், அடுத்த டியூட்டி வருவா இல்லையா, ஒருத்தர் உட்காந்து டியூட்டி பண்ணிட்டு இருக்க, அப்ப வந்து வேலை பண்ணிட்டு இருக்கா, அவர் டியூட்டி முடிச்சுட்டு அடுத்த ஆள் வரும், வேலை டியூட்டியில இருந்தவர் 60 வயசு தாத்தா, முடிச்சுட்டு அடுத்த டியூட்டிக்கு வரும் 25 வயசு பய. அவன் வந்தவொடனே அந்த 60 வயசு தாத்தா இவனை சேவிக்கிறார், 25 வயசு பையன் அவரை சேவிக்கணும் டியூட்டி கண்டினியூ பண்றதுக்கு. அவ ஆலந்தி கோவில்ல ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கா, இந்த ட்ரஸ்டி வேலையோ ஏதோ ஒரு வேலை வச்சுக்கோங்களேன். சாது சேவி தாத்தா சேவிக்கணுமா, ஒருத்தர் ஒருத்தர் பெரியவாள்லாம் பார்க்கணும், நிஜமாவே அவள்லாம் பெரியவா, ஆச்சரியமா இருக்கும். எத்தனையோ பெரியவாக்கள் நான் பார்த்திருக்கேன், சின்ன சின்ன குழந்தைகள்லாம் உபன்யாசம் பண்ணித்தனா பெரியவா வந்தானா சாஷ்டாங்கமா சேவிப்பா, ஆச்சரியமா இருக்கும். சுப்பிரமணிய தீட்சர் நான் பார்த்துருக்கேன், எத்தனை வயசு சினிமா இருக்கு, அவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சவர் தெரியுமா, எத்தனை நல்ல பகவத் அனுபவம் உடையவர் தெரியுமா. விநாயக் நகரம் நான் உட்காந்து கதை பண்ணிட்டு இருக்கேன், வந்துட்டு அவர் சேவிக்கிற எனக்கு என்னமோ பண்ணிச்சு. நான் எழுந்துட்டேன் ராசபீடம் உட்காருவோன்ற, ராசபீடம் அவ்வளோதான், என் வயசு முக்கியம் இல்லை, அவர் என்னோட வயசை தாண்டி உபன்யாசம் பண்ணவர், என் வயசுல ஒண்ணுமே கிடையாது. சாந்தானந்தபுரி மகாராஜ், எத்தனையோ மகாத்மாக்கள் நான் பார்த்தேன், நம்ம கை கூப்பி எப்படி நாவால கை கூப்புவா, நம்மளாம் கை கூப்பவே மாட்டோம். பெரியவா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு நம்ம சின்ன வயசாரும் கை கூப்பினா கூட உடனே அவா கை கூப்புவா. சமயத்தில் ஆழ்வார்த்தம் ஜியர் எனக்கு போன் பண்ணுவார், சன்னியாசி, எனக்கு தீபாவளி அன்னைக்கு முதல் போன் அவர்கிட்ட தான் வரும், முதல் போன் நான் பண்றதுக்கு ஒன்று அவர் பண்ணிடுவார், சொல்லுவார் அடியேன் தாசன் அப்படின்னு போன் எடுத்து, அடியேன் தாசன் நாராயண நாராயண தேவரி கங்காசானம் தேவரின்னு அவர் என்ன, எனக்கு என்னமோ பண்ணும் சுவாமி நீங்க கோபால அதெல்லாம் கிடையாது அப்படின்னு, வயசுலயே மூத்தவர் சன்னியாச தர்மம் ஞானம் பெருசு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார், இவ்வளவு பெரியவர். ஒரு இடத்துல கூட தற்பரம் பேசமாக எல்லாருடைய பெருமையும் பேசுவார். சாது சேவி நீங்க அப்படி இருக்கா நீங்க பார்த்துக்கோங்க, நம்ம பெரிய சாதுக்களையே ஒன்னும் சாது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம், பெரிய பெரிய சாதுக்கள் பக்கத்துல இருக்க விட்டுடுவோம், பெரிய பெரிய சாதுக்களையே சாதுக்கள் தோன்றதில்லையே நமக்கு, சாது சேவி இது ஒரு லட்சணம் எல்லாருக்குள்ளயும் இருக்கிற சாது தன்மையை தேடணும், கண்டுபிடிக்கணும், சேவிக்கணும். சாது சேவி சத்புத்தி, சாது சேவி சமுச்சித சரித்த, நம்ம அழகா சொல்ற இந்த ஒரு குருவை அடையிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு பகவான் அடையினா முதல்ல அடிப்படை குவாலிட்டி ஒரு நேர்மை வேணும். அந்த ஹிப்போக்ரசி இருந்துடுத்துனா குரு கிட்ட விஷயம் முழுசா கத்துக்க முடியாது. எப்படி இருக்கணும் அப்படின்னா பீஷ்மர் மாதிரி இருக்கணும், பரசுராமர் கிட்ட எப்படி இருந்தா. யார் மாதிரி இருக்கப்படாதுன்னா கர்ணன் மாதிரி இருக்கப்படாது. எல்லாருக்கும் கர்ணன் அப்படி ஒண்ணு இல்லை, மகாபாவி. 1008 விஷயங்கள் நீங்க சொல்லுங்க, குருவை ஏமாத்தினானோ அதுவே போதும், அதெல்லாம் விட்டுருவோம். குரு துரோகி, பரசுராமர் கிட்ட போய் அவதார மூர்த்தி அவர்கிட்ட போய் யுத்தம் வித்த கத்துக்கிறதுக்கு என்ன ஏமாத்தி ஏமாத்துறோம் பிராமணன் சொல்லிட்டு. அப்ப இந்த நேர்மை இல்லை அப்படின்னா தோத்து போயிடும். இந்த நேர்மை இல்லை அப்படின்னா சொல்லிட்டு வரணும், நான் வித்தைகள்லாம் கத்துக் கொடுத்தானா எல்லாம் மறந்து போயிடும், தேவையான சமயத்துல மறந்து போயிடும். போச்சே, அப்ப கத்துக்கவே வேண்டாமே. இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துண்டு தேவையான சமயத்தை உபயோகம் இல்லை அப்படின்ற பட்சத்துல கத்துக்கவே வேண்டாமே. அதே பீஷ்மர் எப்படின்னா நின்று சண்டை போடுறாரு. பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் சண்டை வருதான், ரெண்டு பேரும் குருக்கும் சிஷ்யனுக்கும் பெரிய சண்டை. அழகா ஜம்மர் அசந்து போறாரோன்னு பரசுராமர், பீஷ்மர் சொல்லிட்டார் என் மேல ஒரு தப்பும் இல்ல சுவாமியும் சண்டை போடுறார். அப்ப அந்த வேணும், அந்த நேர்மை, இந்த ஒரு ஏமாத்துத்தனம் இருக்கப்படாது. ஏமாத்துத்தனம் இருக்கப்படாது. சில பேர் என்னன்னா எந்தெந்த விஷயங்களை குரு கிட்ட சொல்லலாம்னு லிஸ்ட் வச்சிருப்பா, அதெல்லாம் மட்டும் சொல்லிக்கணும். சில விஷயங்கள்லாம் சொல்லப்படாது, அப்படியே விட்டுருணும். எந்தெந்த விஷயங்கள்ல குரு அட்வைஸ் பண்ணணும் வச்சுப்பா, எந்தெந்த விஷயங்கள்ல குரு அட்வைஸ் கேட்கணும்னு வச்சுப்பா, நிறைய உண்டு, லிஸ்ட் போட்டு நான் சொல்றேன், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்ப இது நேர்மை இல்லை, இது எப்படி நேர்மையாகும்? நிறைய பேர் நிறைய பேர் நாமஜம் பண்ணுவா குருவுக்கு தெரியப்படாதுன்னு, அதான் அதிசயமா இருக்கும். அப்படி விடாதுல நாங்க பார்த்துருக்கோம், குருஜிக்கு தெரிஞ்சிடப்படாது, ஆச்சாரியாளுக்கு தெரிஞ்சிடப்படாது. பல சந்தர்ப்பங்கள்ல மகாபரிவா கிட்ட ஸ்ரீ கைங்கரியாலே மாட்டிருக்கா, ரொம்ப அழகா இருக்கும் மகாபரிவா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்துல மதத்துல கொஞ்சம் தனம் வந்து கட்டுப்பாடா இருந்தது, உடனே ஸ்ரீகாரியம் பண்ணுவாள் இல்லையா, அவளுக்கு இருப்பா இல்லையா, பர்சனல் ஆசிரியா ஸ்ரீகாரியம்னு பேர் அவள், பகவத் கைங்கரியம் பண்றவா. அப்ப அவர் சொன்னார் பெரியவா கிட்ட, இந்த மாதிரி எப்படி சேத்ராடன் எல்லாம் போயிட்டு வரலாமே, பல ஊர்கள்லாம் சேவிச்சுட்டு வரலாமே. பெரியவாலும் சரின்னுட்டான், அழகா பல ஊர்களுக்கு போறாங்க, அங்க பணக்காரர் வளர்ப்பா இல்லையா, அவ்வளவு தனம் கொடுப்பா இல்லையா, அதை வச்சு மேக் ஓவர் பண்ணலாம் இவாளுக்கு அறிவிப்பா. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இப்படி சுத்தி திருப்பி காஞ்சிபுரம் வந்தா. அப்ப காஞ்சிபுரம் இன்னொரு இடமா ஞாபகம் நிக்கிறதா. அப்புறம் அண்ணா தம்பி வந்து சேவிச்சாலாம், பெரியவாள் சேவிச்சா, பெரியவா கேட்டா அப்படி இருக்கேன்னா எல்லா சொத்தும் போயிடுது, கடைசியில் அப்பா கொடுத்த யானை தான் இருக்கு, அதை வச்சுட்டு ஊர் ஊரா போயிட்டு இருக்கோம், வித்தை காட்டி எப்படி பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம், நானும் அதுவும் ஒண்ணுடா அப்படின்ட்டு. நீங்க யாரே வச்சு வித்த காட்டி சம்பாதிக்கிறேன், இவாள் என்ன ஊர் ஊரா வச்சுட்டு போய் சம்பாதிக்கிறான்னு எப்படி யோசனை பண்ணி பாருங்க. ஸ்ரீகாரியம் இவ மாஸ்டர் பிளான் பண்ணி பெரியவாள் சேத்ரா அழைச்சிட்டு போறேன் பிளான் பண்ணி அழைச்சிட்டு போனா, பெரியவாள் சரி சரின்னு தலையாட்டிட்டு ஒன்னும் சொல்லலையா, ஒன்னும் சொல்லாம எல்லாம் சமத்தா போயிட்டு, அதாவது அதான் எடுப்போருக்கெல்லாம் குழந்தை, சத்தியமான வார்த்தை அது, மகாபெரியா எடுப்போருக்கெல்லாம் குழந்தை. எல்லா ஊருக்கும் போயிட்டு அங்க இருக்க எல்லா ஜனங்களுக்கும் அனுகிரகமும் பண்ணிட்டு ஒவ்வொரு ஆளோட கேட்பாளாம், நல்ல சம்பாவனையா பெரிய அப்படி கேட்க மாட்டான், பெரியவாளே கேட்கிறா, பெரியவாள் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, பெரியவாளுக்கு யதார்த்தம் புரிஞ்சு கொடுத்து நினைச்சாரா, பிராக்டிக்கலா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா பெரியவா அப்படின்னு. இப்ப சொல்லிட்டாவா, நீங்கெல்லாம் யானையை காட்டி பணம் சம்பாதிக்க, இவா என்ன காட்டி ஊர் ஊரா, நீங்க ஊர் ஊரா யானையை ஊர் ஊரா போயிட்டு வந்தான். ஸ்ரீகரே பிரபு பெரியவா மன்னிக்கணும்னு கால விழுந்தாளா, பெரியவா சிரிச்சாளாம், நிஜமா வேற என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறமா எதுவாக பெரியவா நேரடியா சொல்ல ஆரம்பிச்சுட்டாளா, இவா மாஸ்டர் பிளான் பண்ணி இதெல்லாம் பெரியவாளுக்கு தெரியப்படாது, இப்படிலாம் பிளான் பண்ணா பெரியவா எல்லாம் தெரிஞ்சுட்டு சமத்தா எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில சொல்லிட்டாரு, யானையும் நானும் ஒண்ணுப்பா, இவாளுக்கும் ஒண்ணு கூட அவளுக்கும் ஒண்ணு, கடைசியில சொல்லிட்டாரு வித்தை காட்டி, எனக்கு என்ன வித்தை காட்டு, அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அப்ப இந்த பெரியவா இடத்துல நேர்மை நமக்கு இருக்கணும், குருவிடத்துல நீ எல்லா இடத்தையும் ஓபன் புக்கா சத்தியமா இருக்காதீங்க, அவ்வளவுதான் நீங்க முடிஞ்சது. குருவிடத்துல ஓபன் புக்கா இருக்கணும், அப்ப நீங்க தப்பிச்சது. ரெண்டு விஷயம் தான், மற்றவாடு ஓபன் புக்கா இருந்தால் முடிஞ்சது, பக்கம் பக்கமா கிழிச்சிருவாங்க. சரியா, குரு கிட்ட ஓபன் புக்கா இருந்தா தப்பிச்சது. சர்வ ஜாகிரதையா இருக்கு. ஏன்னா எத்தனையோ இடங்கள்ல சைத்தன்ய மகாபிரபு இடத்துல ஒரு திருடன் வரான், நவ்ரோஜி தாக்கூர் அப்படின்னு. சைத்தன்ய மகாபிரபு காட்டுல ஒரு மரத்தடி கீழே படுத்துட்டு நாமஜம் பண்ணிட்டு இருக்கார் ஜோரா. அப்ப நவ்ரோஜி தாக்கூர் அழகா வந்துட்டானா, அவரோட நாமஜபத்தை கேட்டுட்டு அப்படி ரொம்ப நேரம் பார்த்துட்டு பக்கத்துல வந்துட்டான். கை கூப்பின்னு சொல்றான், நீங்க பண்ற நாமஜபம் என்னமோ பண்றது, எனக்கு அதை சொல்லி கொடுங்கோளே. எனக்கு என்னன்னே தெரியும், எதுக்கும் அழுததில்லை, என் மனசு எதுக்குமே இப்படி வசப்பட்டதில்லை, நீங்க சொல்ற உருக்கிறது, எனக்கு கிருபை பண்ணுங்கோன்னுட்டான். அவர் கேட்டார், நீ யாரப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கொலகாரன் கொள்ளக்காரன் அப்படி நேரடியா சொல்ற, நான் கொலகாரன் கொள்ளக்காரன் அவ்வளவுதான், இப்படியேதான் பண்ணி பழகிட்டேன், அவ்வளவுதான் என் வாழ்க்கை. ஆனா முதல் தடவையா அப்படி தோன்றது என்ன? உடனே சைத்தன்ய மகாபிரபு அவனுக்கு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி உபதேசம் பண்றான், நம்மளா இருந்தா கொலகாரன் எப்படி சேர்க்கலாம், கொள்ளக்காரன் எப்படி பக்கத்துல சேர்க்கலாம், குரு லட்சணமா இது சத்குரு அப்படின்னா லட்சணம் நம்ம முடிவு பண்றோம், சத்திஷ லட்சணம் குரு முடிவு பண்றாலோ இல்லையோ, சத்குரு லட்சணம் நம்ம தீர்மானம் பண்ணிடணும். ஆச்சரியம், அதுதான் விசேஷமே. சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு உபதேசம் பண்ணிட்டார், ஒரு ராத்திரியில மாறி போயிட்டான் அவன், ஒரு ராத்திரியில மாறி போயிட்டான். உடனே தன்னுடைய கூட்டாளிகள் எல்லாம் கூட்டி, இனிமேல் நான் கொள்ளையடிக்க மாட்டேன், கொலை பண்ண மாட்டேன், பண்ணதெல்லாம் பாவம் பண்ணிட்டேன், நீங்கள்லாம் திரும்பி வாழுங்கோ, எல்லாம் அவ வேலையை போய் நிம்மதியா பாருங்கோ, இனிமேல் நான் கொள்ளையடிக்க மாட்டேன், அவரோட போவேன் அப்படின்ற. அப்படியே அவரோட போற, எல்லாரும் இவரை பார்த்துட்டு நீங்க சாதுவா, இல்ல நான் கொள்ளக்காரன் கொலகாரன், இவருடைய நாமஜபம் பிடிச்சு அவர் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன், அவர் கிருப பண்ணி என் சிஷ்யனா எடுத்துட்டான் அப்படின்ற. கொஞ்ச நாள்லயே அந்த நவ்ரோஜி தாக்கூர் பரம பதிச்சு விடுற, சைத்தன்ய மகாபிரபு நாமஜபம் சொல்லிட்டு தானே அவர் கடக்கம் பண்றார். ஏண்டான்னா உண்மை அப்படியே சொல்லிட்டாங்க. ஜாபாலி என்கிற சத்தியகாமன் அப்படின்னு ஒரு கதை உண்டு உபனிஷத்துல. எனக்கு என்ன தெரியல, நான் பிராமணனா இல்லையான்னு தெரியல, என்ன கோத்திரம் தெரியல, அம்மா சொன்னா ஜாபாலி என்கின்ற சத்தியகாமன் இதுவே போதுண்டான்னு சொல்லி குரு அவனுக்கு உபதேசம் பண்ணாரு உபனிஷத்துல காண கிடைக்கிற. அப்ப அதுதான் அந்த நேர்மை, சமுச்சித சரித்த உச்சித சரித்தம், அது வேணும் குரு கிட்ட, அது வேணும். வைத்தியர்கிட்ட மறைக்கப்படாது, வக்கீல் கிட்ட மறைக்கப்படாது, குரு கிட்ட மறைக்கவே படாது. வைத்தியர்கிட்ட மறைச்சா கூட சமயத்தை தப்பிச்சு விடலாம் வச்சுக்கோங்க. சில வைத்தியம்லாம் சொல்லுவோம், அங்க போய் இது பண்ணுங்க, இங்க போய் எதை பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணிடுங்க, எம்ஆர்க்கு அங்கே தான் போய் எடுக்கணும், பண்றேன் மட்டும் சொல்லி தப்பிச்சு வந்துடணும், பண்ணப்படாது. ஏன்னா அப்ப அவனுக்கு கமிஷன் கிடைக்கும், இவனுக்கு கமிஷன் கிடைக்கும், நமக்கு கமிஷன் போயிட்டு இருக்கு. வைத்தியராஜ நமஸ்துபியம் யமராஜ சகோதரக, சைத்திர மகாபிரபு சொல்ற வைத்தியராஜன் யாரா அப்படின்னா, யமராஜனுடைய ஸ்ட்ரெயிட் சகோதரனா, நேரடி சகோதரன். வைத்தியராஜ நமஸ்துபியம் யமராஜ சகோதரக, யமனாவது பிராணன மட்டும்தான் வாங்குறானா, வைத்தியன் பணமும் சேர்த்து வாங்குறான். சைத்திர மகாபிரபு சொல்ற குருவிடத்துல அந்த ஒளிவு மறைவில்லாதபடி, தப்பு நான் தப்பு பண்ணிட்டேன் குருநாதா, நம்ம தப்பு பண்ணிட்டு ஆர்கியூ பண்ணி இல்ல அவ அப்படி பண்ணா இப்படி மேற்கடிச்சு பேசுறதுனால குருவுடைய அனுகிரகத்தை தான் தர பண்ணிக்கிறோம். குரு நம்ம வசத்தத்துக்கு வந்திருக்கா, டீச்சர் கிட்ட ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னா சரி ஒழுங்கா பண்ணு, அந்த உண்மைக்கு நமக்கு வந்து தண்டனை குறைஞ்சு போயிடும். அது இல்லாம அவன் நம்புவா, அதை விட்டுட்டு நான் ஹோம்ஒர்க் எழுதினேன் மிஸ் ஆயிடுது, இல்லாட்டி நேற்று வீட்டுல சண்டை கரண்ட் போயிடுது அப்படின்னா சேர்த்து வச்சு வாங்குவான், பத்து எழுதுச்சுனா நூறு எழுதிடுவோம். அது போலே தான் குருவிடத்துல நம்ம அப்படி கொஞ்சம் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஏற்கனவே பல கோடி ஜென்மா சுத்தி அடிச்சுதான் இங்க வந்திருக்கோம், இன்னுமா கை இறங்கணும், இன்னும் கை இறங்கப்படாது. அந்த ஜாகிரத இருக்கணும், அந்த ஒளிவு மறைவு இல்லாம சமுச்சித சரித்தக. ஒரு திருடன் இருந்தான், அழகா ஒரு குருவை பார்த்தான், ரொம்ப பிடிச்சு போயிடுது, வந்தான் சேவிச்சான், எல்லாரும் வந்து அவங்க அவர்கிட்ட உபதேசம் வாங்குறா ஆசீர்வாதம் வாங்குறா, இவன் வந்தான் நமஸ்காரம் பண்ணான், யாரா யாரப்பா நீ என்ன வேணும் அப்படின்னா, நான் திருடன் சாமி, அவன் எல்லாம் லைன்ல நிக்கிறான் நானும் நின்று, அவ்வளவுதான். அவன் தோண்டிட்டு சொல்லிட்டான், எல்லாரும் லைன்ல நிக்கிறான், இங்கதான் கிடைக்குமான்னு பார்த்தா ஒன்னும் கிடைக்கல, எல்லாம் பழம் தான் வச்சுருக்கான், ஒன்னும் பெரிய வகையா கிடைக்கல. சரி வந்ததுதான் வந்த வீணா போக வேண்டாம நமஸ்காரம் பண்ணு. ஏண்டா அதெல்லாம் விடப்படாதாடா, அதெல்லாம் விட முடியாது சாமி, பழகி போயிடுச்சு. என்னெல்லாம் பண்ணுவேன், குடிப்பேன், திருடுவேன், கொலை பண்ணுவேன், பொய் சொல்லுவேன், விபச்சாரி வீட்டுக்கு போவேன், இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏண்டா அதெல்லாம் விடப்படாது, என்னால விட முடியாது சாமி, எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். நீ இதுல ஏதாவது ஒண்ணு விடுறேன்னு எனக்கு சொல்லு, நான் உனக்கு உபதேசம் பண்றேன்னு அவன் சொன்னா. குடிக்கிறது சாந்தே இல்லை, கொலை பண்றது அது பழகி போயிடுச்சு, யாராவது அபகரிக்கும் போது எதிர்த்து சண்டை போட்டால் கொலை பண்ணிட்டு என்ன தப்பிச்சுக்க வேண்டியிருக்கு. கொள்ளை அடிச்சாதான் ஜீவிக்க முடியும், பணம் வேணும், விவசாயி வீட்டுக்கெல்லாம் ஒரு பணம் வேணும். ஒன்னு வேணா பண்ற, இந்த பொய் சொல்றத வேணா விடுறது ரொம்ப ஈஸி, அதை நினைச்சுட்டா ஈஸி நினைச்சுட்டான். பொய் சொல்றத வேணா விடுறேன். அவர் சொன்னா சரி, நீ பொய் சொல்றத விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டும், பொய்யே சொல்லாம இருந்துட்டும், அப்புறம் வா நான் உனக்கு உபதேசம் பண்றேன்னுட்டேன். சரின்னு கிளம்பி போயிட்டான். அன்னைக்கு அழகா பிளான் பண்ணி ராஜாவுடைய அரண்மனையில கொள்ளையடிக்கணும்னு கிளம்பி போயிட்டான். அழகா போயாச்சு, அழகா நேரம் வந்தான், வாசல் வழியாவே நுழையிறான். அப்ப சேவகர்கள் கேட்கிறான், எதுக்குடா அங்க வந்தா? நானா அரண்மனையில கொள்ளையடிக்க வந்தேன், உண்மையை சொல்லிட்டான். உடனே அவ பார்த்தா ராஜா வேண்டப்பட்டவாளா இருக்கும், சில யாராவது உண்மையை சொல்லுவானா? நீங்க உள்ள போங்க சார் அப்படின்ட்டான். ஸ்ட்ரைட்டா உள்ள வந்தாச்சு. அவன் பார்த்தான், பரவாயில்ல உண்மைக்கு வேலை இருக்க, விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது, நேரம் உள்ள வந்துடுவான் சுக்கியமா. இல்லாட்டி கஷ்டப்பட்டு மதில் மேல ஏறி குதிச்சு இவா பார்க்கலாம் அவா பார்க்கலாம் திருடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கிருஷ்ணனை கேட்டா தெரியும். தங்கம் திருடுறத பாவம் பாவம், வெண்ணெய் திருடுறது என்ன பாடுபட்டிருக்கான்னு தெரியுமா? ஏதோ தங்கம் வைரம் வெள்ளி வைடூரியம்னா கூட பரவாயில்லன்னா, இந்த வெண்ணெய்க்கு அவன் பட்ட பாடு லோகத்துல நான் நினைச்சு நினைச்சு பாக்குறேன். இதுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்பட்டான, எதுவே பெருமையா திருடன் திருடன் கோபிக்கலாம், வெண்ணெய் திருடின்னு போயிட்டான், வெண்ணெய் திருடின்னு போயிட்டான். கடைசியில பார்த்தா பொறுக்க முடியும், பண்ணியும் திருட ஆரம்பிச்சுட்டான். ஒண்ணு மேல வசுவ காஸ்டியாக காஸ்டியா திருடுறேன் திருட ஆரம்பிச்சுட்டான். அதையும் தாண்டி பார்த்தா சித்த சோரன் உள்ளம் கவர் கழிதான், திருடிந்து போயிட்டான். உள்ள வந்தான், அந்த புறத்துக்குள்ள நுழையிறான், அங்கேயும் ரெண்டு பேர் நிக்கிறா. நீங்க யார்? நான் திருடன். எப்படி உள்ள வந்தாய்? வாசல்ல ரெண்டு பேர் இருந்தா, சொன்னேன் விட்டா, அவாளே விட்டா, நீ உள்ள போத்தா. இது ரொம்ப நன்மை இருக்கு, இவ்வளவு நாள் எவ்வளவு டென்ஷனா திருடினும், இனிமேல் இப்படி திருடப்படா, இனிமேல் இப்படிதான், இதுதான் ரைட் வழி அப்படின்னு உள்ள வந்துட்டோம். நேர அந்த பத்துல நுழைஞ்சான் ராஜா, அப்படி பீரோ போனான், திறந்தான், அழகா எடுத்தான், ஜோரா அதுல மூணு வைரம் இருந்தது, பெரிய 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 வைரம் இருந்தது, அழகா எடுத்தான். உடனே பக்கத்துல யாரோ தோல் மேல கை வச்சு அவர் திரும்பி பார்த்தான், யாரோ நின்றுட்டு இருக்கா, யார் நீ அப்படின்னு அவன் கேட்டான். இவன் சொன்னான், நான் திருடன், திருடுறதுக்காக வந்தேன். சரவண்ண உள்ள விட்டா, வாசல ரெண்டு பேர் விட்டா, அப்புறம் இங்க உள்ள ரெண்டு பேர் விட்டா, எப்படிடா விட்டா? திருடன் சொன்ன விட்டுட்டா, சொன்னா திருடன் சொன்ன உள்ள விட்டுட்டான். ராஜா பார்த்தா நல்ல செக்யூரிட்டி கார்டா இருக்கல, கூட்ட சொன்னதே ராஜா தான், கேட்டது ராஜா. உடனே அவன் கேட்டான், நீயா? ராஜா சொன்னா, நானும் ஒரு திருடன் தான், உண்மைதானே? இன்னைக்கு பாரு ராஜாங்கத்துல நிறைய பேர் திருடறதா இருக்கா, சாதாரண திருடனை விட பெரிய திருடன்லாம் ராஜாங்கத்துல இருக்கா நமக்கு தெரிஞ்சு. சாதாரண 50, 100, 1000 ரூபாய், 10,000 ரூபாய், இவாதான் 3000 கோடின்றா, 5000 கோடின்றா, சுவிஸ் பேங்க் ரேஞ்சில் கொள்ளையடிக்கிறான். யாரா 50, 100 ரூபாய் கொள்ளையடிக்கிறா, பிக் பாக்கெட் அடிக்கிறா, எல்லாத்தையும் எடுக்கிறாளா, பேங்கே பிக் பண்றாள், அப்படிலாம் எடுக்கிறா. ராஜா பாசா, நானும் ஒரு திருடன் தான் அப்படின்னா, சரி கஷ்டப்பட்டு வந்திருக்கா, இந்தா உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, இன்னொன்னு போனாபுரம் ராஜா கிரிக்கெட் உள்ள இருக்கிறான், போனாபுரம் உள்ள இருக்கிறவனு பூட்டிய சாவியை வச்சான். வாங்க, நீ பண்ணி எப்படி போனா அப்படி போய்க்கு, நீ எப்படி போ, வந்த வழியே போவேன், பயம் இல்லையே, நான் திருட போற சொல்லிட்டு தானே வந்தேன். அதே மாதிரி போறான், அவ கேக்குற திருடி ஆச்சா அப்படின்றான், திருடி ஆச்சுன்றான், சௌக்கியமா போயிட்டு இருக்கான். அவளும் சிரிக்கிறான், நாளைக்கு ராஜா அவன் நல்ல சன்மானம் தரப்போறாரு, அவ தெரிஞ்சவ யாரோ வந்திருக்கா உள்ள விட்டுட்டேன், இந்த ராஜாவே கூட மாறு வேஷத்துல வந்திருக்கான். சத்தியத்தினுடைய பலம், சத்தியமேவ ஜெயதே. அடுத்த நாள் காதல் ஆசி, ராஜா வந்தான், பார்த்தான், எழுந்தான், மந்திரி வந்தா, மந்திரி கிட்ட சொன்னார், நேற்று யாரோ திருடன் வந்தான் போல இருக்கு, திருடின் மேடம் வீரோட தான் இருக்கா பாருங்கோ அப்படின்னு. மந்திரி போய் திறந்து பார்த்தா ஒரே ஒரு வைரக்கல் இருந்தது, மூணு இருந்த ரெண்டு இல்ல, ஒண்ணுதான் இருக்கு. திருடன் மூணு திருடி போயிட்டா சொல்லிட்டு நமக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லி ஒன்னு எடுத்து ஒரு இடுப்புல சொல்லுகின்ற மந்திரி சௌக்கியமா சொல்லிட்டு ராஜா கிட்ட, ராஜா ஒரு வைரமும் பாக்கி இல்லை, எல்லாம் திருடு போயிடு திருட்டா. ராஜா பார்த்தா, அப்பா நல்ல மந்திரிடா, அந்த காலத்துலயே மந்திரி எப்படி இருக்கா பாத்துக்கோங்க, புதுசே கிடையாது. அழகாசி ராஜா சபைக்கு வந்தா, ராஜா உடனே எனக்கு திருடன் அட்ரஸ் எல்லாம் கேட்டு வச்சிருந்தான், கரெக்டாக சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கேன், மூணாவது வீட்டில் இருக்கேன், ராத்திரி கொள்ளையடி அங்கே ஒழிஞ்சுப்பேன், இந்த பாலஞ்சு பங்களாவில் படுத்துப்பேன், சத்தியத்தை பேசுறவங்க ஒத்துட்டு இருக்காங்க. அவனுக்கு வேணா மூணு நாளில் இந்த குரு கிட்ட உபதேசம் வாங்கிக்கணும், அதுக்காக இவ்வளவு சத்தியம். அழகா அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டான். ராஜா சொன்னான், ஏற்கனவே அழகா சேவகர்களை கூட்ட அந்த இடத்துல ஒருத்தன் இருப்பான், அவனை கூட்டிட்டு வாங்க, அவன் கிட்ட ஒரு வைரம் இருக்கும், கொண்டு வாங்க, அவனையும் கூண்டு வாங்க. கரெக்டா கூட்டு வந்துட்டான். கையில வைரத்தோட அவன் நிக்கிறான். அவன ராஜா கேட்டான், நடா கொள்ளையடிச்சா மந்திரி சொன்னான், மூணு வைரத்தை கொள்ளையடிச்சா அவன் தலையை வெட்டி மரதண்டனை கொடுங்கும். ராஜா சொன்ன முதல்ல விசாரிப்போம், முதல்ல மந்திரி சொன்ன எதுக்கு விசாரிக்கணும், மூணு வைரத்தை கொள்ளையடிச்சிருக்கான், எவ்வளவு சிபுரா வந்திருக்கான், அவன் எப்படி வந்தா தெரியுமா, எப்படி வேணா வரட்டும், ஒருத்தர்கிட்ட எப்படி நேர்வழியா வந்திருப்பான், சத்தியமா நேர்வழியில தான் வந்தேன் நான், எல்லாரும் உள்ள விட்டான், நான் ஒன்னே ஒண்ணுதான் கொள்ளையடிச்சேன், கூட இன்னொருத்த வந்தா அவன்கிட்ட ஒண்ணுத்த கொடுத்த நீதி ஒன்ன பீரோல வச்சு பூட்டினேன் அப்படின்னு மந்திரி சொன்னார். திருட வாக்க போய் நம்பலாம ராஜான்னு ராஜா சொன்னான், இவன் சொல்றதெல்லாம் சத்தியம், நேத்தி இவன் நேர்வழியில தான் வந்தான், இன்னொருத்த வந்தான் அவனுக்கு ஒண்ணு கொடுத்தேன்னு சொன்னா அந்த ஒன்னாவது அந்த இன்னொரு ஆள் நான் தான், இவன் உள்ள வச்சு பூட்டுறத பார்த்தது நான் தான், சாதியை வச்சது அவன் தான், எடுத்து வச்சதும் நான் தான், காத்தால கூட உள்ள இருக்கிறத பார்த்தவன் நான், அதுக்கப்புறம் தான் மந்திரி வந்தார், மந்திரி கிட்ட சொன்னேன், மந்திரி சொன்னார் மூணு வயிறும் காணாம போயிடுத்தார், நானும் ஒன்னும் சொல்லல அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு மந்திரியை செக் பண்ணுவோம்னா இடுப்புல அந்த வைரம் இருந்தது. ஜனங்கள் கிட்ட ராஜா கேட்டா மந்திரிய என்ன பண்ணலாம், திருடன் என்ன பண்ணலாம்னு தான், திருடன் சொல்ற திருடன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜனங்கள் சொன்னா மந்திரியை கொண்டு ஜெயில போடுக்கூருந்தார், திருடர் என்ன பண்ணா நீங்களே முடிவு பண்ணுவோம் ராஜான்னு, ராஜா சொன்ன எவ்வளவு தூரம் நியாயமா இருக்க வந்தா நாட்டுக்கு மந்திரி ஆகணும், இவன் மந்திரி ஆகட்டும், அவ்வளவுதான் ஒரு ராத்திரி இல்லை. ஆனா நமக்கு அவ்வளவு தைரியம் இருக்கான்னு தெரியாது வச்சுக்கோங்க, சத்தியத்துக்கு கதை கேட்கறதுனாலதான் இருக்கு, அவன் தைரியம் வேணுமே. உடனே அப்படியே பார்த்தான், கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சு, ஒரு நாள் சத்தியத்துக்கு மந்திரி பதவியா, நேர குருவிடத்துல ஓடினான், சேவிச்சான், நடந்ததெல்லாம் சொன்னான். குரு சொன்னார், கண்கள் ஆனந்த பாஷம், அந்த நேர்மையாக வந்த நீ பண்றது தவறா இருந்தாலும் அத ஒத்துக்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்கு இல்லையா, முக்கால்வாசி பாருங்க நம்ம பண்ண தப்ப இது வரைக்கும் தப்பு நம்ம யாரும் ஒத்துண்டதே இல்லை, நம்ம பண்ண தப்ப அடுத்தவா மேல ஏறிட்டு இருக்கோம், இல்லாட்டி நம்ம பண்ண தப்புக்கு அடுத்தவாழ காரணம் சொல்லுவோம், அது முக்கால்வாசி அடுத்தவாழ காரணம் சொல்ல ரொம்ப சாதாரணமா நம்ம பண்ணிருக்கோம். நல்லா கவனிச்சு பாருங்க, கிரகத்துல நான் சும்மா இருந்தேன், நீங்க தான் கலப்பினாள் அப்படின்னு சாத்த சண்டை வரட்டவன், முதல்ல ஆரம்பிச்சு நீங்க தானே, அது எப்படி சொன்னேன், இப்படி மாத்தி 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 கடைசியில் ரெண்டு பேர் வேலையும் தப்பு இருக்கு, ஆனா கடைசி வரைக்கும் நான் யாரும் ஒத்துக்க மாட்டான், நானே தான் ஆயிடுகள் யாரும் ஒத்துக்கிறது இல்லை. அப்ப அந்த நேர்மை இல்லை, அப்ப இவன்கிட்ட அந்த குரு சொன்ன வார்த்தைக்கு அந்த நேர்மை இருந்து பார்த்தலாம், சமுச்சித்த சரித்த இது இருந்துடுத்துனா அந்த குரு கிட்ட ஒத்துண்டான், ஒத்துண்டபடியே நடந்தான், அந்த ஒரு நாள்ல இவ்வளவு மாற்றங்கள். அப்ப இந்த குரு சொல்ற வாக்கியத்திலையும் அவர் சொல்ற விஷயங்கள் அப்படியே பண்ணணும், அது ஒரு நேர்மை வேணும். நானும் ரொம்ப நாளா நாமஜபம் ஜபிச்சுட்டே இருக்கேன், இங்க நாமத்தை எவ்வளவு ஜபிக்கிறேள், துன்பத்தை எவ்வளவு ஜபிக்கிறேள், ஆசையை எவ்வளவு ஜபிக்கிறேள், அடுத்தவாளுடைய குத்தங்களை எவ்வளவு ஜபிக்கிறேள், நீங்க லிஸ்ட் போட்டு பாருங்க. நாமம் ஜபிக்கிறது 10 நிமிஷம், அதுவும் மனசு ஒப்பி ஜபிச்சேள்னா அகோபாக்கியம் அகோபாக்கியம் பிரமானந்தம் அப்படிதான் நான் சொல்ல முடியும். பெருமாளுக்கு உங்களுக்கு இல்ல பரவாயில்ல அப்பா, மனசு உண்மை என்னையும் நினைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நாமஜபம் ஜபிக்கிறானே அப்படின்னு. இப்ப காதல பூஜை எவ்வளவு நேரம் பண்ற யோசனை பண்ணி பாருங்க, 24 மணி நேரத்துல பூஜைக்கு எவ்வளவு நேரம் வச்சிருக்கோம் சொல்லுங்க, ஏதாவது லேட்டா இருந்தா முதல்ல கட்டு பூஜை தான், 1/2 hour போது 5 நிமிஷம் அவ்வளவுதான், நல்லா கவனிச்சு பாருங்க, மத்த எதுவுமே குறையறது இல்ல. இன்னைக்கு நம்ம லேட்டா எழுந்துட்டோம், உடம்பு முடியல, அதனால நீங்க ஆரஞ்சு சாப்பிடணும், லேட்டா போறோம், பூஜை பண்ணுற யாரா கிளம்புறா, பகவானே கண்ணத்துல போட்டு 10 ரூபா உண்டிய சாயங்காலம் போறேன்னு சொல்லிட்டு வாபிக்கு போயிடுவேன். பெருமாள் இந்த 10 ரூபா ரொம்ப முக்கியம் பாருங்க, 1,00,000 கோடி வச்சிருக்கவருக்கு, நீங்க போடுற 10 ரூபா வச்சுன்னா அவர் படி இழக்கணும் அவருக்கு, இந்த 10 ரூபா நம்பிதான் 14 படுத்துட்டு இருக்காரு பாவம். அப்ப அந்த ஒரு சரிப்பு இல்லையே, குரு சொன்ன வழிகள்ல அந்த நேர்மையான முயற்சி சமுச்சித சரித்த அந்த நேர்மை வேணும். மகாபரிவாள 2 பசங்க வந்து பார்க்க வந்தான், அளவயசு பசங்க, அழகா சேவிச்சா சேவிச்சோட பெரியவா கேடா, ஏண்டா பசங்களா சந்தி பண்றா சந்தியாவந்தனம் பண்றா அப்படின்னு ஒரு தான் சொன்னா, இல்ல பெரியவா அதெல்லாம் நான் பண்றது இல்லை, அவனுக்கு ரொம்ப பெருமை உண்மையை சொல்லிட்டோமேனு. இன்னொரு சொன்னா, பெரியவா அப்பப்ப பண்றேன் பெரியவா, பண்ணல ஆனா அப்பப்ப பண்றேன் பெரியவான்னுட்டான். பெரிய அக்ஷதியை கொடுத்து அனுப்பிட்ட, பக்கத்துல இருக்க சில சிஷியால கேட்டா, இந்த 2 பேர்ல யார் வசதி அப்படின்னு, உடனே அவர்கிட்ட சொன்னான், உண்மையை சொன்னான், அவன் தான் வசதி. பெரியவா சொன்னான், அவன் வசதியே கிடையாது, அண்ணனேன்னு அகம்பாவத்தை சொல்றான். பெரிய பெருமை, நான் ஒழுங்கா நேர்மையை பேசுறேன்னு. இன்னொருத்தன் பண்ணல தப்புன்னு அவனுக்கு உணரவே இல்லை, நான் பண்றதில்லேன்னு சொன்னான், தப்புன்ற உணர்ச்சியே இல்லை, இன்னொருத்தனும் பண்றதில்லை. ஆனா ஐயோ பண்ணாம இருக்கிறது தப்புன்னு உணர்ந்து அப்பப்ப பண்றேன்னு சொன்னா இல்லையா, இப்ப நான் கேட்டதுக்காக இவன் ஒழுங்கா பண்ணுவான், இவன் பண்ணவே மாட்டான். பெரியவா எப்படி கவனிக்கிறா பாத்துக்கோங்க, நம்ம பார்த்தா இவன் ஒத்தையும் பார்ப்போம். இப்ப கேட்ட கதைக்கு இருக்கு அந்த மாதிரிதான் வருது. ஆனா பெரியவா சொல்லிட்டா, பண்ணாதது தப்புன்னு தெரிஞ்சுட்டு அப்பப்ப பண்றேன்னு சொன்னா இல்லையா, இனிமேல் எப்பயும் பண்ண ஆரம்பிச்சிருவான். பெரியவா கேட்டாளு, பெரியவா கேட்டாளு, இவன் என்ன சொல்லுவான், பெரியவா கேட்ட பெரியவா கிட்டே நான் சந்தி பண்ணேன்னு சொல்லிட்டேன், பெரியவா கிட்டயே சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு, நான் பெரியவா கிட்டயே சொல்லிட்டேன், பெரியவாளே ஒன்னும் சொல்லல, அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுது இல்லையா. அதான் சமுச்சித்த சரித்தாய், அது அழகு. அந்த அந்த ஒரு சின்ன ஒரு நேர்மை அது இருந்துனா பெரியதான பகவத் விஷயங்களை சம்பாதிக்க முடியும். அதனால சத்புத்தி, சாது சேவி, சமுச்சித்த சரித்த, நல்ல அந்த ஒரு நேர்மை அது பண்ணணும் அப்படின்ற ஒரு ருச்சி. தான் இந்த நிலைமையில இருக்கோம், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க தூயோமாய் வந்துன்ற ஆண்டார். எது தூய்மை, நான் இந்த ஸ்திதியில இருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்கு பாருங்கோ, அதுதான் தூய்மை. விபீஷன் வரான் பாருங்கோ, நான் ராவணனுடைய தம்பி, அண்ணா என்ன துரத்திட்டான், வேற கதி இல்லாமல் ராமனே கதின்னு வந்திருக்கேன். நான் பெரிய ராமபக்தனா சொல்ல, நான் தன் பெருசா சொல்லிக்கவே இல்லை. ராவணன் துரத்திட்டான், உடன் பிறந்தே கொல்லும் வியாதி போய்த்தலன்னு சொல்லிட்டான், வேற கதி இல்லாமல் அகதியாக ராமனுடைய திருவடியே கதின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற. அதுக்கே பகவான் அவ்வளவு அழகா சரணாகதி ஸ்லோகம் சொல்லி என்னை சேர்ந்தவன் இழுத்துக்கிறான். அப்ப அந்த கிஞ்சித்து நேர்மை சமுச்சித சரித்த. பிள்ளை உரங்காவல்லிதாசர் அவ்வளவு அழகா ராமானுஜரத்தை சொல்ற, என் பெண்டாட்டியுடைய கண்ணழகு ரொம்ப ஜோரா இருக்கும், அவருடைய கண்ணழக பார்த்தே மயங்கி போயிருக்கேன்றான். உண்மையே சொல்ற, சும்மா பூசி முழுகி நிறைய பேர் சொல்லுவா, இப்ப எல்லாம் மனசெல்லாம் விட்டு போயிடுச்சு. இந்த குருவிடத்தை இந்த நல்லவாளா நம்ம ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம் பாருவோம், அது நீங்க பண்ணாம இருந்தாலே சமுச்சித சரித்த. நீங்க முட்டாளு குருபுரா நிக்கிறதுனால ஒரு குத்தம் இல்லை, நீங்க சரியில்லை அப்படின்ற அந்த ஸ்திதியில குருமனா நிக்கிறது தப்பே கிடையாது. நீங்க நல்லவா மாதிரி கண்டிக்கிறது பாரு, அங்கதான் வம்பு, அது மட்டும் பண்ணிடப்படாது. நான் அப்படிதான் இருக்கேன், இவ்வளவுதான் இருக்கு, மாத்திக்கணும் திருந்தணும் அப்படின்னு அந்த இதோட இருந்துட்டோம் அப்படின்னா குருக்கு தக்கணும் சமுச்சித சரித்த. சாது புத்தி, சத்புத்தி, சாது சேவி, சமுச்சித சரித்த, இந்த மூணாவது குணம் சொன்னாலும் இல்லையா, சமுச்சித சரித்தகம். வைத்தியனிட்ட மறைச்சோம்னா உடம்பு கிட்டு போயிடும், வக்கீல் கிட்ட மறைச்சோம் அப்படின்னா கேஸ் தோத்து போயிடும், குருவுகிட்ட மறைச்சோம்னா ஜென்மாவே தோத்து போயிடும். அப்ப இந்த குருவிடத்துல அந்த ஒரு நேர்மை, இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒத்துக்கிறதுனால நமக்கு ஒரு நஷ்டம் வரப்போறதே கிடையாது, ஒரு நாளும் நஷ்டம் வரவே வராது. அந்த ஏமாத்திரப்படாது சுவாமி ராகவேந்திரன் ஒரு சந்தர்ப்பத்தில் செத்து போனவன்றத்தில் எழுப்பிட்டார் சுவாமி ராகவேந்திரன். உடனே ஊரில் இருக்க எல்லாருமே ராகவேந்திரரை கொண்டாட ஆரம்பிச்சுட்டார். சில வயசு பசங்கள்லாம் திமிரல, இவர் சும்மா இப்பா அவரே ஒரு ஆளை செட் பண்ணி அவரே எழுப்பி விடுறார், இந்த ஆள் மூக்கு உடைக்கணும், இவரா முகத்தில் கறி பூசணும், ஜனங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம்னா ஒருத்தங்கிட்ட சொன்னாலே, பயலே நீ செத்து போன மாதிரி படுத்துக்கு மூச்சு அடைக்கிண்டு, நாங்க சுவாமி ராகவேந்திர மாதிரியே ஒன்று கொண்டு வைக்கிறோம், கதறி எழுந்து இவரை காப்பாத்துன்னு கேட்போம். உடனே அவர் தண்ணி தெளிப்பார், ஆ எழுந்துருன்னு சொல்லுவார், நீ எழுந்துரு அப்புறம் அவன் உண்மையை சொல்லிடலான்னு சரி விட்டான். அழகா வந்துட்டான், ராகவேந்திர மாதிரி கொண்டு வந்து நிக்க படுக்க வச்சுட்டான். சுவாமி அவங்க எழுப்பினேல இவனையும் எழுப்பி கொடுங்கோ. ராகவேந்திர சிரிச்சா, இல்லப்ப அவனை எழுப்ப முடியும், அவன் செத்து போயிட்டான், எழுப்ப முடியாது அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு. அவள்லாம் சிரிச்சா, செத்து போயிட்டானா, நீ ஏதாவது செத்து போனா எழுப்பல, இல்லப்பா எனக்கு ஒண்ணு அவனை எழுப்பத்துக்கு பகவான் சமயத்தை அனுகிரகம் பண்ணான், பகவத் சங்கல்பம் எழுப்பினேன், இவனை எழுப்ப முடியாதுப்பா அவ்வளவுதான். உடனே பகவானே எழுந்துடுறா, நீ செத்து போயிட்டு சொல்றா, எழுந்துடுறா எழுந்துடுறான்றான். உண்மையாவே செத்து போயிட்டான், உண்மையாவே செத்து போயிட்டான். இந்த குழந்தைகள் கதறினான், ஐயோ ஐயோ அவசர, நான் ஒண்ணுமே பண்ண முடியாதப்பா, நான் அவனை எழுப்பினேன் அப்படின்னா பகவத் சங்கல்பம் எழுப்பினேன், அவ்வளவுதான். இது என் பலத்தை காட்டுறதுக்காகவோ, என்கிட்ட பெரிய பகவத் சக்தி இருக்குன்னு பிரகடனப்படுத்துறதுக்காகவோ நான் பண்ணல. இப்ப நஜனாலும் செத்து போயிட்டான், அவன் ஆயுசு முடிஞ்சு போயிடுது. அவன் இருந்திருப்பான், நீங்கள்லாம் சொன்ன, அவன் கேட்டான், அவனே தெரிவிச்சுட்டான், அவ்வளவுதான். சுயமா தெரிவிச்சுடும், நிறைய கஷ்டம் நம்மள சுயமா தெரிவிச்சுக்கிறோம் இல்லையா, நிறைய கஷ்டங்கள் பாருங்க. இப்ப டிவின்ற ஒரு கஷ்டம் நம்மளா தெரிவிச்சுட்டு தான், அதுதான் நம்மள கேட்டு வந்தது காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும், அதுவா பாரு 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 கண்ணே மணியே முத்தே நீ பாக்கலன்னா என்னதுக்காக, நீ 30,000 கொடுத்து வாங்கியிருக்காய், 40,000 கொடுத்து வாங்கியிருக்காய், நான் பாட்டுக்கு 10 to 11 ஷோரூம்ல இருந்தேன், நீ வந்து உங்க ஆத்த எனக்குன்னு ஒரு இடம் கொடுத்து அழகா எனக்கு உரையெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு தொடச்சு தொடச்சு வச்சு, எங்க ஆத்த எவ்வளவு பெரிய டிவி பாருங்க புதுசா வந்த டிவி, இப்படி எல்லாம் நீ சொல்றியே, நீ பாக்கலன்னா என் ஜென்மா சாபல்யமாக அதுவா சொல்லிட்டு நாமா கஷ்டப்பட்டு 40,000-50,000 கொடுத்து வாங்கி வச்சிருந்து அதுக்கு ஒரு கேபிள் கனெக்ஷனை கொடுத்து அப்பப்பா அது வராம போகும் அவங்ககிட்ட ஒரு போனை பண்ணி அதை செட்டா பஸ் ஸ்டாப் பண்ணுவோம் அது சொல்லி அது வேற டென்ஷன் ஆகி அப்புறம் பாரு, அது வேற மழை பெஞ்சா வரமாட்டேங்கிறது, சரி மழை பெஞ்சா வீட்டில் உட்காந்து பார்க்கலாம் பார்த்து அதுவும் போயிடுது, எது எப்போ போகும் தெரியாது. பகவானை தவிர எல்லாம் அப்படிதான், ஜெகத் மித்யா புரிஞ்சுக்கோங்க டிவி வரைக்கும் இப்படிதான், ஜெகத் மித்யா 1008 சாட்டலைட் பவர்ஃபுல் பூஸ்டர் எல்லாம் சொல்றாங்க, மழை பெஞ்சா ஏன் போகிறது, அப்ப அதோட ஸ்திதி அவ்வளவுதான். பெருமாள் கூட நமக்கு மட்டும்தான் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, சேத்தனத்து கூடயே நமக்கு சம்பந்தம் இல்லை, அப்புறம் தான் அச்சேத்தனத்தோட சம்பந்தம் இல்லையா. நிறைய கஷ்டங்கள் நாமா தெரிவிச்சுக்கிற மாதிரி சுவாமி ராகவேந்திர சொல்லிட்டார், நீங்க சொன்னால் அவன் கேட்டாம்பா, அவனே தெரிவிச்சுட்டான், ஒன்றும் பண்ண முடியாதுன்னுட்டா. பசங்க கதை அழுதாச்சு ராகவேந்திர சொன்னார், அவன் நல்ல கதி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, என் இடத்துல ஒன்றும் இல்லைன்னு நேர்மை இருக்கணும் இல்லையா, சமுச்சித சரித்தக இது இருந்தால் பெரிய விஷயங்களை சம்பாதிச்சிடலாம், இல்ல அப்படின்னா அல்ப விஷயங்களை கூட தோத்துருவோம். ஏகலைவன் எப்படி இருந்தா, இன்னி வரைக்கும் ஏகலைவன்னா தனிய மரியாதை, யாருமே ஏகலைவன் குறை சொல்லவே இல்லை, துரோணர் அத்தனை பேரும் குறை சொல்லுவோம் இன்னி வரைக்கும், ஏகலைவன் ஒருத்தரும் குறை சொல்றதே இல்லை, என்ன அழகா கத்துண்டான் அவன், எத்தனை விசேஷமா கத்துண்டான், அவரை பார்த்து பார்த்து நினைச்சு நினைச்சு அவர் பிரதிமையை பண்ணி 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 ஒரு நாள் பார்த்தோம்னு சொல்லிட்டாங்க, அவங்க பிரதிமையை வச்சுட்டு அவங்களை மானசீக குருவா வச்சுட்டு நான் கத்துண்டேன்றானு, நீங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்த குருனாதான், நீங்க தான் எனக்கும் குருன்னுட்டான், நேர சொல்லிக் கொடுத்த போது துரியோதனை கூட ஒழுங்காக கத்துக்கல, ஏன்னா பொறாமையில அர்ஜுனன் வளர்றான் பொறாமையிலே அவன் கத்துக்கல, நேர சொல்லிக் கொடுத்துருக்காரு துரோணர் வில்வித்தையை, ஈக்குவலா சொல்லிக் கொடுத்தேன்னா எல்லாருமே சத்திரிய பசங்கள், எல்லாருமே ராஜகுமாரர்கள், எல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் ட்ரைனிங், இவன் அர்ஜுனன் வளர்றான்ற பொறாமையில இவன் இழந்து நிக்கலாம், ஏற்கனவே தூரத்தை வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்து நினைச்சு 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 கத்துனா, அப்ப ஒரு வில்வித்தையே வரும் நான் பிரம்ம வித்தை சமுச்சித்த சரித்தக நேர்ம சத்புத்தி சாது சேவி சமுச்சித்த சரித்தக தத்துவபோத அபிலாஷி, தத்துவபோத அபிலாஷ் நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய அபிலாஷ அப்படின்னு, எத்தனை அபிலாஷ இருக்கு சொல்லுங்க, நிறைய பேருக்கு பேரு அபிலாஷம் நினைச்சிருக்கோம், நினைச்சிருவோம் பாவம், அவன் அபிலாஷியெல்லாம் இந்த குழந்தை மேல திணிச்சு விட்டா, அது ஒரு அபிலாஷி அடைஞ்சிட்டு இருக்கு, பெருமையா அதோட அபிலாஷ் 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 அப்படின்னு போச்சு, எத்தனை அபிலாஷ, எவ்வளவு காம அபிலாஷை, டிவி அபிலாஷை, மொபைல் போன் அபிலாஷை, நிறைய பேருக்கு பேஸ்புக்ல நிறைய லைக் வேணும்னு அபிலாஷை, அப்படி இருக்கவெல்லாம் உண்டு, எத்தனை லைக் வந்துருக்கு அதை வச்சுட்டு எவ்வளவு பெரிய ஆளு, நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கவனிச்சு பாருங்க, பல விஷயங்கள் அடுத்த ஆளுக்காக தான் நம்ம ஆத்தையை வாங்கி வச்சுட்டு இருக்கோம், அவாத்திற்கு எங்காத்தையும் இருக்கு, அவ்வளவுதான், நமக்கு அது பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, அந்த அபிலாஷை எல்லாத்தையும் அபிலாஷை இருக்கு, இந்த வயசு ஆயிடுத்துன்னா இந்த டாய்ஸ் அனுபவிச்சிடணும் அபிலாஷை, பசி வந்தா இந்த மாதிரி ஆகாரம் சாப்பிடணும்னு அபிலாஷை, தூக்கம் வந்துடுதுன்னா யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம தூங்குறதுக்கு அபிலாஷை, டெய்லியே ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுக்கு அபிலாஷை, லேடிஸ்க்கு சமைக்காம இருக்கிறதுக்கு அபிலாஷை, அப்பாடா இன்னைக்கு சமையல் இல்லை ஒரு முகத்தை நீ சமையல் அவன் முகம் பிரகாசமா இருக்கும் தெரியுமா காத்தால, அப்படியே பௌர்ணமியா ஜொலிப்பா, அப்படியே அது ஆற்றுல இன்னைக்கு சமையல் இல்லை. அவ்வளவுதான், வைக்கிற ஒரு காய், ஒரு ரசம், ஒரு குழம்பு, அந்த மோர் ஏற்கனவே ரெடிமேடா கடைச்சி விடுறது, தோசைக்கெல்லாம் மாவு அப்படியே பாக்கெட் பண்ணி கொடுத்து விடுறா, விட்டா வாத்து கொடுத்துருவா, திருவனந்தபுரத்துல சொல்லப்பட வாத்தையே கொடுத்துடுறா. நான் பாருங்க மெட்ராஸ் பாஷையில பேசிட்டு இருக்கேன், திருவனந்தபுரத்துல வாத்தையே கொடுத்துடுறா, தொட்டுக்கிறது கூட கொடுத்துடுறா. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஆத்த சமையல் இல்லை, அவாவா சௌகரியம் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாள் வச்சிருக்கேன் வச்சுக்கோங்களேன், முகம் அப்படியே பௌர்ணமி இவ்வளோ பெரிய வேலை. இத்தினோண்டு ஒரு பாத்திரத்துல ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி அது தலையில் ஒரு நாலு கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ போட்டு ஒரு கடுகு கொட்டி பரிமாறி அது மேலே கொஞ்சம் உப்பை போட்டு அது கொதிக்க வச்சு மூடி அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஆஹா காத்தா, இதை வேற கை வேலை ஒழியிறதே இல்லை, டென்ஷன் சமைக்குமா ஒன்றும் சொல்லாதீங்க. எப்படி டெய்லி கொஞ்சம் தீஞ்சு போயிடுறது, உப்பு கம்மியாக போயிடுறது, உப்பு ஜாஸ்தியாக போயிடுறது, டெய்லி இதுதான். ஏதோ அகஸ்மாதா இன்னைக்கோ பகவத் கிருப்பையில் நன்னா வந்தா ஆத்தருக்காலும் அகோபாக்கியம் அகோபாக்கியம் இவ்வளவுதான். இதுக்கு போய் இத்தனை ஆர்ப்பாட்டம், அவங்களை வடிச்சு குட்டியே வீணா போயிடு, என்னமோ டெய்லி 500 பேருக்கு சமைக்கிற மாதிரி. அந்த காலத்து பாட்டிகள்லாம் வெங்கல பானையில உட்காந்து இப்படி கலருவா, இந்த காலத்தை கொடுத்தா கை இப்படி மாட்டின் திருப்பி எடுக்க முடியாது. வெங்கல பானையில எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன் நரசிம்மா கலருவா, இந்த வெள்ள அந்த பட்சணம் பண்றதை பார்க்கணும், டப்பா டப்பாவா பண்ணுவா, சாப்பிட சாப்பிட அமுத சுரணி மாதிரி வந்தது. பாட்டி காலத்துல ஆத்துல 15 உருப்படி இருக்கும், அத்தனை பேரும் சாப்பிட்டு இருக்கும், வந்துட்டே இருக்கும், இங்க இருக்கிறதே 2 உருப்படி, அதுவும் சாப்பிடறதுக்கு ஆளு எல்லாத்துக்கும். இது 1008 அபிலாஷைகள், குழந்தைகள் எத்தனை அபிலாஷை, 10வது வந்துட்டு மொபைல் போன் கேட்கறதுகள், ஸ்கூல் ரொம்ப தூரம் வண்டியில போறேன்றதுகள், எல்லாத்துக்கும் ஒரு அபிலாஷை, எத்தனை அபிலாஷை. நிறைய பேரும் சொல்லலாம் இந்த வீட்டை ஒரு டிவி சீரியல் என்னால பார்க்க முடியறது, அரை மணி நேரம் எனக்கு இந்த வீட்டை நேரம் இருக்கான, இது ஒரு பெரிய அபிலாஷை, என்னால நான் நினைச்ச ப்ரோக்ராம் பார்க்க முடியறதா அப்படின்னு அபிலாஷை. காலங்காலத்தில் இந்த வீட்டில் 6 மணிக்கு காஃபி குடிக்க முடியறதா, எத்தனை அபிலாஷை பாருங்க. நம்ம வெளில போனா டிராபிக்ல டிராபிக் இல்லாம இருந்தா அப்படி ஒரு அபிலாஷை, நிறைய அபிலாஷைகள் இருக்கு. ஆனா தத்த விஷயத்துல அபிலாஷையே வரமாட்டேங்கிறது, பகவத் விஷயத்துல ஒரு அபிலாஷை வரமாட்டேங்கிறதா, அது வரணும்ன்ற அது இருக்கணுமா. பகவான் தத்துவ போத அபிலாஷ, எனக்கு வேணுமே, எனக்கு பகவான் வேணுமே அப்படின்ற ஒரு அபிலாஷை, நான் அடையணும்ன்ற ஒரு தாபம், ரகுகுணம் போறான் இல்லையா, அந்த அபிலாஷை இருக்கிறதுனாலதான் ஜடபரதர் அடிச்சா சரியா விடுன்னு சொல்ல, ஆமாண்டா பசேரமாவ பசேரா மாறிடான்னு சார். அபிலாஷை இருந்ததுனாலதான் இவர் சொன்ன வேதாந்த விஷயம் அவனுக்கு புரிஞ்சது, இல்லாட்டி அடிச்சிருப்பான், அபிலாஷை இல்லையே வச்சுக்கோங்களேன், இவரை கட்டி போட்டு அடிச்சிருவேன், திமுரா உனக்கு ராஜா சொல்றதை மாத்தி பேசுறியோ திமுரா அப்படின்னு கேட்டிருப்பான். அப்படி இல்லாதபடிக்கு அழகா, ஓ இவர் பெரிய ஞானின்னு பல்லக்களை குதிச்சு பல்லக்களேந்து கீழே குதிச்சு அவர் திருவடிகளை பிடிச்சுண்டு அழகா கேட்கிறான் தத்வபோத அபிலாஷ. அந்த அபிலாஷ வேணுமா, இதை அடையணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு தாபம், தத்துவ விஷயம் பகவத் விஷயத்துல அந்த அபிலாஷ உள்ளுக்குள் அப்படி இருக்கணும், பகவான் அடையணும், பகவானு பார்க்கணும். பழுதே பலவகளும் போயினவென்று அஞ்சு அழுதேன், பெருசா இல்லைன்னா கூட பல ஓரத்துல இருக்கணும், பெருசாலாம் வேண்டாம், ஒரு ஓரத்துல அந்த அபிலாஷ தத்துவபோத அபிலாஷ, இந்த தத்துவ விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் குரு பல விஷயங்களை பூரணமா சொல்லித்தர மாட்டேங்கிறார், குருஜி அம்மா சொல்லுவா இதென்ன ஆனா ஆவண்ணா ஏபிசிடி எழுத்தா, ஒவ்வொன்னா சொல்லிக் கொடுக்கும், ஒன்று சொல்லிக் கொடுப்போம், அடுத்து தியானம் பண்ணி கண்டுபிடிக்கணும், அதுக்கு அடுத்த லெவலுக்கு இன்னொன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் தியானம் பண்ணி அப்பதானே மேல வளர முடியும். அப்படிப்பட்ட விஷயம் இது, இது இன்ச்சு பை இன்ச்சா, முதலில் அடுப்பை கொண்டு பாத்திரத்தை வைக்கவும், அடுப்பை ஆன் செய்யவும், தண்ணீரை விடவும், கத்திரிக்காயை போடவும், ஒரு சிட்டிகை உப்பை போடவும், அது இல்லை, அது இல்லை, அங்கங்க சொல்லி விடுப்போம் அவ்வளவுதான். உபநிஷத்துலாம் பாருங்க, போய் மாடு மேய்ச்சிட்டு வாடா, இந்த மாடு 1000 மாடு ஆகிற போது திரும்பி வான்னு அனுப்புறாரு குரு. நான் என்ன கேட்டேன், இவர் பாட்டு இவர் மாட்டை பிரிக்கிறது வழியை பாக்குறா, ஆஹா இவர் குரு இல்லைன்னு போகலாமே, போய் 1000 மாடு எல்லாம் ஓட்டிட்டு வரான், அதுக்குள்ள அக்னி அம்ச பக்ஷி எருது எல்லாம் அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குருநாத இடத்துல வந்து, குருநாதா என்னடா பிரம்ம தேஜஸ்வியா இருக்கிய அப்படின்னு சொல்ல உபனிஷத் கதையை சொல்ற, இல்ல இது சொல்லிட்டு அது சொல்லித்து சூரியன் சொல்லித்து ஹம்சபக்ஷி சொல்லித்து ஒவ்வொன்னா சொல்றது இயற்கையில் இருக்க விஷயங்கள்லாம் அவனுக்கு உபதேசம் பண்றது. ஓ அப்ப பிரம்மஞானம் அடைஞ்சுட்டியானே, நீங்க சொன்னாதான் பூர்த்தி ஆகும். இதெல்லாம் சொல்லிட்டு இப்படி நான் எடுத்துட்டேன், இது சரியா இல்லையா ரீகன்ஃபார்ம் பண்ண வேண்டியது நீங்க தான். ஏன்னா அந்த பக்தி விஷயத்துல பகவத் விஷயத்துல ரொம்ப மாயை, பெரிய மாயை எதுன்னா அந்த பக்திக்குள்ள ஒரு மாயை, பக்தியில் இல்லாத ஒரு மாயை உண்டு. சாதாரணமா பக்தி பற்றி தெரியாமல் இந்த பக்தியில வந்துட்டு ஒரு மாயை இருக்கு. நான் வளர்ந்துட்டேன், நான் ஸ்லோகம் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி பகவத் அனுபவம் கிடைச்சது. நிறைய விஷயம் அனுபவமே கிடையாது, கற்பனை. நிறைய விஷயங்கள் கற்பனை, நிறைய விஷயங்கள் பார்த்தா கற்பனை. நிறைய சத்தியமான விஷயம் நல்லது நடக்கும், அதை பயந்துருவோம். இது தப்போ இது அபச்சாரமோ அப்படின்னு பயந்துருவோம், ரொம்ப குழப்பி விடணும். அதனாலதான் உத்திஷ்டத்தை ஜாகிரத்தை பிராப்திய வரான் நிபோதத்தை அப்படின்னு கடோபனிஷத்துல ரொம்ப அழகா சொல்றாரு யம தர்மராஜா. ஒரு சத்குருவை படிச்சுக்கோ, அப்பதான் இது அனுபவமா இல்ல கற்பனையா அப்படின்னு புரிய வைப்பா. இல்லாட்டி கற்பனை அனுபவம் நினைச்சு நம்ம பத்து பேருக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சோம், அது அதோட கஷ்டம். நம்மளே ஒழுங்கு அனுபவிக்கல. ஒரு சந்தர்ப்பத்தை சைத்திரிய மகா பிரமோட சிஷ்யரும் பிருந்தாவனத்துல இருக்கா, திடீர்னு பிருந்தாவனத்திற்கு ஜனங்கள்லாம் ஓடுறா, கூட்டம் கூட்டமா ஓடுறா. அப்ப சைத்திரிய மகாபிரபு ஒருத்தனை பிடிச்சு கேட்கிறார், என்னாச்சுப்பா இது கூட்டம் கூட்டமா ஓடுறது இருட்டு வேலையில, இல்ல எல்லாம் யமுனா நதிக்கீரத்துக்கு ஓடுறோம், என்னாச்சுன்னா காளிய நர்தனமா பிரசன்னமாயிடுத்து பிரகடனமாயிடுத்து, கிருஷ்ணன் காளிய நர்தனம் ஆடின்னு இருக்கான், அதை பாக்குறதுக்காக ஓடுறோம். அப்படியா? உடனே சைத்திரிய மகாபிரபு சிஷ்யன், ரொம்ப போலாம் ரொம்ப போலாம், பகவான் பிரத்யட்சமாயிட்டான், போலாம் வாங்கோ. சைத்திரிய சொன்ன, வேண்டாம் பையில உட்காருன்னு கோபம் வந்துருச்சு, நீங்க குருவே கிடையாது, பகவான் காளிய நர்தன கிருஷ்ணன் பிரசன்னமா இருக்கானா ஓடி போய் பார்க்கலான்னு சொல்ல உட்காரு பயிலேன்ற சீச்சி சீச்சி, எல்லாரும் உங்களை கொண்டாடுறதா, உங்களுக்கு பெருசா போயிடுது, உங்களுக்கு கிருஷ்ண பக்தி எல்லாம் கிடையாது, வாயில வந்தபடி எல்லாம் திட்டி முடிச்சா. சைத்தன்ய சொன்ன, திட்டி முடிச்சிட்டியா, சரி பாக்கலாம்டா, நாளைக்கு அப்படி ஜனங்கள் எல்லாம் வருவா இல்லையா, நாளைக்கு காத்தால கேட்கலாமே, அப்படி போயிட்டு வரவாள கேட்கலாமே, இப்படி எல்லாம் ஓடி இருக்கணும், அஜ கூட்டம் கிட்டு 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 ஓடி இருக்கணும், எல்லாம் பாக்கலாமே. இப்படி திட்டிகிட்டே இருக்கும்போது பாதி ஜனங்கள் திரும்பி வந்தார், ஒரு வயசானவர் வந்தார். சைத்தன்ய மகாபிரபு கேட்டார், என்னாச்சு? அதுக்குள்ள காளியகிருஷ்ண தரிசனம் ஆயிடுத்தா, போகும்போது இருந்த அந்த ஒரு பிரசன்னம் இப்ப இல்லையே, அட போப்பா நீ வேற. அது என்னடா, அந்த காளிய காட்டுல ஒருத்தன் மீன் பிடிக்கிறதுக்கு அப்படி வலைய போட்டான், வலைய போட்டு அங்க இருக்கிற ஒரு கொம்பு மேல அப்படி நின்றுட்டு இருந்தான், ஒத்த காலில் அங்கங்க ரெண்டு மூணு லாந்தரை மாட்டி வச்சிருக்கான், அது பளிச்சு பளிச்சுன்னு வெளிச்சமா தெரிய இவன் ஒத்த காலில் நிக்க அந்த இருட்டுல காளிய நர்தனம் மாதிரி தெரிஞ்சது. கடைசியா போய் செம்பரவனை பார்த்துட்டு வந்தோம்னு சைத்தன் அவருடைய சிஷ்யனை பார்த்தேன், காளிய தரிசனம் சத்குருநாதா கால பல சந்தர்ப்பங்கள்ல நிறைய விஷயங்கள் பாருங்க. மிராக்கிள்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்கணும், பக்தின்றது மிராக்கள் இல்லை, பகவத் விஷயம்ன்றது மிராக்கள் இல்லை. நாம ஜபம் பண்ண எனக்கு இது நடந்தது, பாகவதம் வாசிச்சேன் இது நடந்தது, இது இல்லை பிரயோஜனம். பாகவதம் வாசிச்சேன் கல்யாணம் ஆச்சு, பாகவதம் வாசிச்சேன் வீடு கட்டேன், பகவான் பாரு பாகவாசியம் மோட்சத்துக்குடா, ஏழு நாள்ல மோட்சத்துக்குடா, இதுக்காக தான் மகாபாரதம் சொன்னார் தர்ம அர்த்த காமம் எல்லாம் சொன்னார். அவரே நொந்து போய் கடைசியில மோட்சத்துக்காக பாகவதம் சொன்னா, பாகவத இந்த ஸ்லோகம் சொன்னா கல்யாணம் இருக்கணும், காத்தியாயினி மகாமாயே மகாயோகின் அதீஸ்வரி. பகவான் பாக்கிறான், என்னோட டான்ஸ் ஆடுறதுக்கு சொன்ன ஸ்லோகத்தை அப்படி கடைசியில கல்யாணம் ஆகிறது பண்ணிட்டாளே. அவ பாருங்க பகவத் விஷயத்தை ஒரு குரு என்னன்னா என்ன ஆயிடுதுன்னா, இப்படி திரும்ப திரும்ப இந்த முத்தை கொடுத்துட்டு மளிகை சாமான் வாங்குற மாதிரி, இந்த தூத்துக்குடி பக்கத்துல அந்த காலத்துல முத்து எடுப்பான், இந்த முத்து குடிக்க என்ன பண்ணுவா அப்படின்னா, அவளுக்கு ஏதானும் வேணும்னா அந்த காலத்துல பண்ட மாற்றுதான், பைசா கிடையாது, இந்த முத்தை கொண்டு கொடுத்துட்டு அவன் கிட்ட அரை கிலோ புளி ஒரு கிலோ மிளகா அப்படி வாங்கிட்டு வருவான், முத்தை கொண்டு ராஜ்யத்தை வாங்க, அவ்வளவு தனம் இருக்கும். நம்ம நாமஜபத்தை வச்சு என்ன பண்றோம் சொல்லுங்க, பகவானே நல்ல வேலை கிடைக்கணும், பகவானே வியாதி சரியாகணும், பகவானே மன இதேதான் கேட்டு இருக்கும், பகவானே நீ வேணும் கேட்கறது இல்லையே, பகவானே எனக்கு ஒரு தரிசனம் வேணும், பிரகலாத மாதிரி நாராயணா ஜபிக்கிற சம்பேர திருஷ்யத்தை நான் பார்க்கணும், எத்தனை பேர் கேட்கணும் இல்லையே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் ஜபிக்கிறேன், துருவன மாதிரி எனக்கு காட்சி கொடு, அந்தரியாமியா காட்சி கொடு, குத்தி லெவலுக்குலாம் போகவே வேண்டாம், விபத்தக சந்தனக வேண்டவே வேண்டாம், அப்பா அப்படின்னு கேட்கணும்னு சொல்றது இல்லையே. குரு இருந்தார்னா தட்டிட்டே இருப்பார். அப்ப இந்த குரு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பகவத் விஷயத்துல அபிலாஷம் உண்டாகும்படியா நம்மளை பண்றான், தத்துவபோத அபிலாஷ. ஒருத்தன் இருந்தா சமர்த்த ராமதாசரை பத்தி கேள்விப்பட்டான். சமர்த்த ராமதாசருடைய மடத்துல போனா எப்ப பார்த்தாலும் அன்னதானம். இப்ப கூட நாங்க போயிருந்தோம், அழகா நாங்க உள்ள ஏறும் போதே ஒருத்தர் சொல்லிட்டார், முதல்ல சாப்பிடுங்க அதுக்கப்புறம் சேரிங்க, கோவில் திறந்தா இருக்கும், நாங்க நேரம் சாப்பிட போயிட்டு வச்சுக்கோங்க. ஆச்சரியம், அழகா சமர்த்த ராமதாசர் ஆசிரமத்தில் எப்பொழுதும் நல்ல சாப்பாடு உண்டு அப்படின்ட்டான். அவன் நேரத்தை மடத்துல செட்டில் ஆயிட்டான். அப்பாடா சாப்பிட நல்ல சாப்பாடு, இப்ப அடிப்பட கிட்ட கேட்பான், இங்கே நல்ல மடம் இருந்தா சொல்லு, நான் போராட்டுக்கு தேமேன்னு பக்தி பண்றதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்பா. நான் கேட்டேன், என்ன குவாலிட்டி வேணும் உங்களுக்கு மடத்துக்கு? மூணு வேலை நல்ல சாப்பாடு, படுக்கிறதுக்கு இடம், இதுக்கு நீங்க எதுக்கு மடத்துக்கு போனோம்? ஆத்திரியத்துலமே இதுக்கு எதுக்கு மடம்? இப்ப மடம் என்ன மடத்துல மடம் நடத்துறோம்? மடப்பசங்களா? எல்லா மகாத்மாக்கள் நிறைய பேர் பார்க்கலாம், நான் மடத்துல போய் சேர்ந்து போயிடல. எந்த மடம்னு கேட்டா எங்க புவா நன்னா கிடைக்குமோ, எங்க படிக்கிறதுக்கு இடம் கிடைக்குமோ, யார் ஒன்னும் சொல்லாம நிறைய பேர் காத்தால காஃபி, நிறைய பேர் நிறைய மடங்கள் போயிருக்கோம். இந்த மடத்தை சில பேர் சொல்லுவா, எப்படி இருக்க? ஒன்னும் குறையில, காத்தால காஃபி கொடுத்துடுறா, காத்தால டிஃபன் கொடுத்துடுறா, மத்தியானம் கொடுத்துடுறா. முன்னாடி ஒருத்தர் நன்னா மேனேஜர் நன்னா பாத்துருந்தா சாப்பாடுலாம் கரெக்டா அவங்க ஒழுங்கா இல்லைன்னு மடத்தை உட்காந்து கடைசி வரைக்கும் நாமஜம் பண்ண மாட்டான். ஆனா இன்னைக்காவது அவ ஜெயிப்பான்னு சொல்லி மடத்தை வச்சு சாப்பாடு கொண்டு வச்சுக்கோங்க, அது அடுத்த கதை. அப்ப மனசு எப்படி ஆகிறது? இப்படிதானே போயிட்டு இருக்கு. ஒருத்தர் அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டான், சமர்த்த ராமதாசருடைய மடத்துக்கு போயாச்சுன்னா, சஜ்ஜன்கள் நிறைய இடங்கள்ல அவருடைய ஆசிரமம் உண்டு, அங்க போயாச்சுன்னா நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி நேரம் வந்துதான் சமர்த்த ராமதாசர் நேரம் வந்தான். உங்களோட வந்து பக்தி எல்லாம் பண்ணணும், கைங்கரியம் எல்லாம் சைடு இருப்பாங்க. முதல்ல உனக்கு என்ன கைங்கரியம்னா, அங்க சாப்பிட வராதுல முதல்ல நீ சாப்பாடு எல்லாம் போடும். அவன் பார்த்தான், பரவாயில்ல எல்லாருக்கும் பரிமாணம் நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிடலாம். பத்து வண்டி பதினஞ்சு வண்டி ஓடிச்சு, ஒரு டே இருந்தா ரோட்டி சப்ஜி பாயசம் அது இது அவன் சந்து போயிட்டான். பரவாயில்லையே, டெய்லி இப்படிதான் சாப்பாடு போடுறதுக்கு தீர்மானம் பண்ணான். எல்லாம் முடிஞ்சது, பார்த்தா பாத்திரம் காலியாங்க இருக்கணும், பக்கு பக்குன்றது, ஐயோ இதை நம்பி வந்தோமே அப்படின்னு. கடைசியே பண்ணி நடக்கும்போது ரொம்ப கம்மியா போயிருச்சு, ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. உடனே சமர்த்த ராமதாஸ் வந்தார், வாங்க பசிக்கிற, ஆமா ஆமா சாப்பிடணும், பாவா என் கூட உனக்கு தனியா வச்சிருக்கேன். உப்பும் போடல, அவனுக்கு அழுகே வந்துருச்சு. என்ன சுவாமி அங்கெல்லாம் நல்லா ரோஜி சப்ஜி அது அவளுக்கு, இது என் சிஷ்யாவா இருக்கிறவளுக்கு அப்படின்னு. அவன் பாக்க சிஷ்யாவா இருக்கவே சிஷ்ய லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான். அவர் சொன்ன, அப்பா உனக்கு தத்துவ விஷயத்துல தானே இருந்துச்சு, அதுக்குதானே நீ வந்திருக்கா, அந்த உயிர் வாழறதுக்கான ஆகாரம் தானே உனக்கு வேணும், நாக்கு ருச்சிக்கான ஆகாரம் இவாள எப்பயோ வரா, ஏதோ வராட கொஞ்ச நேரம் நாமஜபம் பண்றாள், அதுக்காக அவளுக்கு அவ்வளவு தூரம் கொண்டு வர முடியாது அன்னதானம் போதுன்னு இருக்கேன். அவள் சாப்பாடை சாப்பிட்டு போவான், இந்த காரணம் கொண்டு அவளுக்கு ஒரு பக்தி வரும், அதுக்கப்புறம் ருச்சி வரும், அதுக்கப்புறம் பகவத் தியானம் பண்ண வரும், அதனால அவளுக்கு அன்னதானம். நீ ஆரம்பத்திலே அந்த ருச்சியோட வந்துட்டா, அதனால உனக்கு டெய்லி சூக்கா ரொட்டி தான், இந்த வரட்டு வரட்டு காஞ்ச ரொட்டி தான், நல்லா சாப்பிட்டு ஜெய ஜாம்னு உக்காந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஜபின்னு ஓன்னு அழுதான் சமர்த்தராமர். சார் என்னாச்சுக்கோ, அந்த சவாலி நல்ல பக்குவத்தை இருக்கான், என்னால முடியாது, என்னை விட்டுடுப்போ, நான் ஆத்துக்கே போயிடுறேன், எனக்கு இப்படிலாம் முடியாது. இல்ல நீ தானே வந்தா, நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு வந்தேன், எல்லா நாளையும் பண்ணிட்டு கடைசியில காஞ்சல் ஒட்டி திங்கிற நானும் பைத்தியமா, எனக்கு அப்படிலாம் ஒரு பகவான் வேண்டாம், ஓடி போயிட்டான். சமத்ராமர் சிரிச்சார், ஒன்றும் பண்ணல, எல்லா விஷயம் அப்படியே அவன் பார்த்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். எப்படியோ வந்தான் இல்லையா, ஏதோ நான் சுத்தி அடிச்சு வருவான்ட்டு. ஆனா மகாத்மாக்களுடைய கிருபா அப்படி. அப்ப அந்த அபிலாஷியே இல்லை பாருங்க, பல சந்தர்ப்பங்கள்ல நாம அப்படித்தான் இருக்கோம். இந்த உதயாசமன பாகவத்துல பாருங்க, கரெக்டா மத்தியான டைம் ஒரு கூட்டம் வரும், அப்புறம் காணாம போயிடும். ஆரம்பத்துல கூட்டம் இருக்காது, பின்னாடி கூட்டம் இருக்காது, கரெக்டா உதயம் லஞ்ச் டைம் ஒரு கூட்டம் வரும். நான் பாத்துருக்கேன், திப்பு 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 500 பேர் வருவா, திருப்பி பார்த்தா அதே 50 பேர் தான் படிச்சுட்டு இருப்பாங்க, ஆளே இருக்க மாட்டா. அப்ப அங்க பகவத் விஷயத்துல ஒரு ருச்சி இல்லை, தத்துவபோத அபிலாஷக இது வேணும். எதுக்கு இது சொல்றேன்னா, அவ அப்படின்னு நம்ம அப்படி இருக்கப்படாது. சோ நமக்கு அந்த தத்துவ போதத்துல ஒரு அபிலாஷை இருக்கா, ஒரு சுய பரிசோதனை. இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே சுய பரிசோதனை பண்ணி பார்க்கிற ஸ்லோகங்கள். சத்புத்தி இருக்கா, சாது சேரி இருக்கா, சமுச்சித சரித்தம் இருக்கா, தத்துவபோத அபிலாஷகை இருக்கா. இந்த நாலு குணங்கள், சத்புத்தி, சாது சேவி, சமுச்சித சரித்தக, சத்வபோத அபிலாஷி. ஒவ்வொரு நாளுமே நன்னா சாப்பிடுறது, நிறைய பண்றேன், கூட கூடவே பகவத் விஷயத்துல ருச்சி இருக்கா, ருச்சி இருக்கா, ருச்சி இருக்கா, அது பாத்துக்கோங்க. நிறைய சந்தர்ப்பத்தில் என்ன இருக்கு, சடங்கு, இந்த ரிச்சுவல்ஸ், இந்த ருட்டீன் பண்ணிட்டோம்னா வி ஆர் ஹாப்பி. இப்ப பூஜை பண்ணிட்டோம்னா ரைட், இன்னைக்கு இந்த பூஜை நான் பண்ணிட்டேன், வி ஆர் ஹாப்பி, அவ்வளவுதான். அடுத்தபடி போகிறதுக்கு ரெடியா இல்ல, நான் பூஜை பண்ணியாச்சு, கரெக்டா ஒழுங்கா பூஜை பண்ணிடுறேன், காத்தால நிறைய பேர் பூஜையே பண்றதில்ல, அப்ப பிரயோஜனம் இல்ல. பிரயோஜனம் இல்லைன்னா இதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும். அப்ப அந்த ருச்சி ஒவ்வொன்றும் தாண்டி 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 தாண்டி, இல்லாட்டி என்னன்னா விதவிதமான கிரந்தங்களை படிச்சு 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 நம்ம சம்ஸ்கிருத ஞானம் எல்லாம் வளர்த்துண்டு எப்பேற்பட்ட கடினமான ஸ்லோகங்களையும் நன்னா வாசிப்பேன்னு வந்துடுச்சுன்னா வாசிப்பு தான் இருக்கும். புந்தானம் போல லைப்பு இருக்காது. இந்த லைப்பு வேணும் இல்லையா, லயமாகணும் இல்லையா. அப்ப அது தத்துவபோத அபிலாஷ, பாகவதம் போறேன் வச்சுக்கோங்க, பாகவத கிளாஸ், டி ராமாயணமோ ஏதோ ஒண்ணு, ஏதோ ஏதோ பிரபந்த கிளாஸ் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், அங்க போயிட்டோம், நான் இவ்வளவு கிளாஸ் போயிட்டேன், எனக்கு இவ்வளவு கத்துவிட்டேன், நன்னா வாசிக்கிறேன், எங்க நடந்தா என்ன கூப்பிட்டுடுறா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வாசிக்கிறேன் அப்படின்னா அங்க தத்துவபோத அபிலாஷம் போயிடுது. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றதுல ஓடிட்டு இருக்கும். அப்ப அது அங்கேயே நின்றுடும். இதுக்கு மேல பெரிய பிரயோஜனம் தரக்கூடிய அளவுக்கு பாகவதத்துக்கு பலம் இருக்கு, அதுதான் முக்கியம். அப்ப அந்த சத்வபோத அபிலாஷ, அந்த அபிலாஷம் வரும். இப்ப ஒரு வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம்னா உடனே ஒரு லெவலுக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் வேணும், ப்ரமோஷன் வேணும், ஸ்டேட்டஸ் வேணும், எதிர்பார்க்கணும் இல்லையா. உடனே அடுத்த வேலையை பார்க்கணும், ஒரு வீடு வாங்குறோம், இப்படி ஒவ்வொன்றும் அடுத்த லெவல் அடுத்த லெவல் போறோம் இல்லையா. அந்த மாதிரி பக்தியில அடுத்த லெவல் போயிட்டே இருக்கணும், லெவல் நின்றுடப்படாது, அடுத்த லெவல் அப்படி போயிட்டே இருக்கணும். பக்குவப்பட்டு 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 பாகவதம் தெரியாம இருக்கணும், கிளாஸுக்கு போகணும், படிக்கணும், படிச்சு படிச்சு நல்லா ஸ்லோகங்கள் வரணும். அப்புறம் இந்த ஸ்லோகங்கள் படிக்கும்போது யாரா சொல்லும்போது எந்த அத்தியாயம் முதல்ல தெரியணும், அப்புறம் இந்த அத்தியாயம், அப்புறம் அந்த அத்தியாயத்தை கேட்டு இந்த விஷயம் இவா பேசுறான்னு புரியணும். இந்த உவாச கேட்கவே கூடாது, பிரஹ்லாத உவாச, நாரத உவாச கேட்கப்படாது, ஏதோ ஒரு ஸ்லோகமா இது பிரஹ்லாதம் பேசினது, இது இத்தனாவது ஸ்கந்தம், இத்தனாவது அத்தியாயம், இப்படி படிப்படியா முன்னேறி ஒரு ஸ்திதியில இந்த ஸ்லோகத்தை கடல கண்கள்ல கண்ணீர் வரணும். சத்வபோத அபிலாஷக, இல்லாட்டி வார்த்தைகள் கிரந்தி அப்படின்றான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், சிடுக்கு கிரந்தங்கள் வாசி 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 அப்படி எல்லாம் மாட்டிக்கும். இப்ப நன்னா கவனிச்சு பாருங்களேன், இப்ப யாரா ஒருத்தர் ஏதாவது ஒரு கிரந்தம் கத்துக்கணும் வச்சுக்கோங்களேன், அதுல கொஞ்சம் மாஸ்டர் ஆயிட்டோம், ஓகே மாஸ்டர் ஆயிட்டோம். நான் சொல்றது சாதாரண அப்படின்னு வச்சுக்கிறோம்னா, இந்த ஸ்லோகங்களை கரெக்டா வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம், இந்த ராகங்கள் அந்த பதம் பிரிக்கிறதெல்லாம் வந்து விடுத்துனா அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து வேற என்ன கத்துக்கலாம், இது முடிப்போமா, விஷ்ணு சகஸ்ரநாமம் முடிப்போமா, அடுத்து என்ன சகஸ்ரநாமம் இருக்கு அது முடிப்போமா, அதுக்கு அடுத்து என்ன சகஸ்ரநாமம் இருக்கு, ஆயிரம் சகஸ்ரநாமம் இருக்கு. ஆனா ஒரு சகஸ்ரநாமமும் அனுபவமா இல்லை. இதை முடிச்சுட்டேன் அது, இதை முடிச்சுட்டேன் அது, இது முடிக்கிற விஷயம் இல்லையே, முடிகிற விஷயம், நம்ப முடிகிற விஷயம், நான்ற அகம்பாவம் முடிகிற விஷயம், நான்ற போதம் முடிகிற விஷயம், அது முடிகிற விஷயம். இது இதை முடிச்சுட்டேன் இது இல்லை, அது இருந்துடுதுன்னா தத்துவபோத அபிலாஷ இல்லை, தத்துவபோத அபிலாஷ அது வேணும். வாசிக்கிறதுக்கு குத்தம் இல்லை, கத்துக்கிறதுக்கு குத்தம் இல்லை. அப்ப அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ், அதுக்கு போகணும், அதுக்காக போகணும். எத்தனை அழகா பண்றான் ஜோக்கர்னஸ், ஒரு சப்தாகம் பண்ணா துந்துகாரி மோட்சம் அடைஞ்சுட்டான், மத்தவாள்லாம் அடையிலேன்னு கேட்டான், இவெல்லாம் ஒழுங்கா கவனிக்கல, நான் சொன்னா பாத்தேளா, நீங்க எல்லாம் ஒழுங்கா கவனிக்கலையே, ஏ கோகர்ணா இன்னொரு சப்தாகம் பண்ணுப்பா, ஒரு சப்தாகம் முடிஞ்சு அடுத்த சப்தாகம் கிடைச்ச ஒரே எனக்கு தெரிஞ்சு கோகர்ணன் தான். உடனே உடனே சரின்னு பண்ணிட்டான், அத்தனை பேரும் சத்தையோட கேட்டா பகவானே கீழே இறங்கினான். சத்வபோத அபிலாஷக முதல் சப்தாகத்துல அக்கறை இல்லாம கேட்டான், ரெண்டா சப்தாகத்துல அக்கறையோட ரெண்டா சப்தாகத்தை முடிச்சுட்டான், ஹரியே கீழே வந்துட்டான், பாகவதற்கு அத்தனை பேரும் பிரத்யக்ஷமா அவ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டா அப்படின்னு மகாத்மியன் சொல்றது. சத்வபோத அபிலாஷ இல்லாட்டி என்ன ஆகும்னா, பிராச்சீன பரிசீலித்த மாதிரி ஒரு யஜ்யம் முடிச்சோன்னா அடுத்த யஜ்யம், ஒரு கடமையாக முடிச்சுன்னா அடுத்த, இப்படி போயிட்டு இருக்கும். இது இது சரியில்லை, இது என்ன அடுத்த வேலை சொல்லிக்கலாம், நான் இத்தனை யஜ்யம் பண்ணேன், நான் எவ்வளவு பூஜை பண்றேன், இத்தனை மூர்த்திகள் வாங்கி வச்சிருக்கேன், இது அனுபவம், இது அடுத்தவாட்ட காமிக்கிறதுக்கான விஷயம் இல்லை. நமக்குள்ள இப்படியே தேடல், நமக்குள்ள ஊற ஒரு விஷயம். இப்ப தூங்குறோம் இல்லையா, அடுத்த வாழ்க்கையில காமிக்கிறதுக்காக நம்ம தூங்குறோம், நமக்கு தூக்கம் வருது, நாம தூங்குறோம், நம்ம எவ்வளவு நேரம் தூங்குறோம்ன்றத நம்ம முடிவு பண்றோம். நம்ம கலப்பு, நம்முடைய ஆனந்தம், நம்முடைய அனுபவம், நம்ம தானே தீர்மானிக்கிறோம். இது நம்முடைய தூக்கத்தை பத்தி திரும்ப குரட்டை விடுவான். பக்கத்தில் சொல்லுவா, அவன் மட்டும் நல்லா தூங்குறான், உன் கூட படுக்கிறா தூங்க முடியாதுன்னு. அவன் கவலையே பட மாட்டான், அவன் டெய்லி நிம்மதியா தூங்குவான் அப்படின்னு. பக்கத்தில் தூங்கவே விட மாட்டான். ஆனா அதை பத்தி அவன் கவலைப்படுறது இல்லை. நீ வேணா காதுல பஞ்சு வச்சு படுத்துக்கோ, ஃபாரின்லாம் டைவர்ஸே ஆயிருக்கு குரட்டையில். ரொம்ப குறட்ட வர டைவர்ஸ் பண்ணிருக்கேன் ஒய்ஃப் எல்லாம் ஃபாரின்ல. இந்தியாவில் நடந்ததான் தெரியல, ஃபாரின்ல நடந்திருக்கு அது தெரியும் எனக்கு. அப்ப எதை பத்தியும் கவலைப்படாம அந்த தூக்கத்துல ஒரு அபிலாஷம் இருக்கு இல்லையா, அது போல தத்துவ போத அபிலாஷ. சுவாமி ராமானுஜருடைய சிஷ்ய கூரத்தாழ் தான். ராமானுஜர் பல தடவை நடந்து 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 உபதேசம் வாங்கிக்கிறார். திருக்கோஷ்டி நம்பி நடத்துல 18 தடவை நடந்து போய் வாங்கிக்கிறார். திருக்கோஷ்டி நம்பி சொல்லிட்டு யாருக்கும் சொல்லப்படாத பயிலேன்னு. அப்ப கூரத்தாழ்வான் எனக்கு சொல்லும் போலேன்றா, இல்லப்பா உனக்கு கூட சொல்லப்படாதுன்னுட்டா இருப்பா. அழகா நிறைய சொல்றா, பரீட்சை பண்ணி பார்த்துட்டு சுசுருஷை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவருக்கு துடிக்கிற அது வரைக்கும் ஸ்திரம் இருக்காதே சரீரம். சரீரம் அதுக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்புறம் அவரே சாஸ்திரத்துல ஆராய்ச்சி பண்ணி குருவுக்கு ஒரு வருஷம் சுசுருஷைக்கு ஈக்குவல் எதுனா ஒரு மாசம் குரு சன்னிதானத்துல நிர்ஜல உபவாசமா இருக்கு ஒரு மாசமா. நமக்கு ஒரு ஏகாதசிக்கே கண்ணை கட்டுறது. நம்ம நவமி அன்னைக்கு தசமி அன்னைக்கே நான் ஏகாதசி விரதம், நான் ஏகாதசி விரதம், நான் ஏகாதசி விரதம். துவாதசி எப்படாப்பா பாருங்கன்னு காத்துட்டு இருப்போம். அதுவும் மெனு கரெக்டா இருக்கும். அது முன்னாடி நாள் சாபுதானா கிச்சடி மரச்சீனி உப்மா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தாலும் அந்த மெனு இது சார்ந்த அந்த மெனுவே வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு சாப்பிடாத வாளுக்குத்தான் சுண்டைக்காய் பச்சடி வெள்ளிக்காய் தான் வேணும். பல ஆகாரம் சாப்பிடறதுக்கு என்னது சுண்டைக்காய் பச்சடியும் நெல்லிக்காவும் அகத்தி கீரி அகத்த தீ இருந்தா தானே அகமையே அப்பாடா நல்லா மொத மொத மத மதான்னு அது பாட்டு கிடக்கிறது. அது ஏதோ உள்ளுக்குள்ள உபவாசம் எடுத்து தீ கப 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 கபன்னு எரிஞ்சதுன்னா சரின்னு அகத்தி கீரையை போட்டு அந்த தீயை சமாதானப்படுத்தலாம். சில பேர் மெனு ஏதோ கோவம் வரும். ஏகாசி வருடத்தை விட பாதிச்சு மெனு தான் முக்கியமா போயிடும். இதெல்லாம் தத்துவபோத அபிலாஷை. இருக்கார் நிர்ஜல உபவாசம் ஒரு மாச கால பரியந்தம் நிர்ஜலமா இருக்கார். ராமானுஜன் பாக்குற எங்கேயாவது சாப்பிடறான்னு அதை பண்ண கவலையே இல்லை. ஒரு மாசம் முடிஞ்சவனுக்கு சத்குருநாதா உபதேசம் பண்ணுவோன்ற ராமானுஜர் கண்கள்ல கண்ணீர். இந்த தாபம் எனக்கு இல்லையே பான்ற என்ன தாபம். தத்துவ போத அபிலாஷை. நம்மள யாரா இந்த குரு இப்படி சொன்னாரு குருவை மாத்திடுவோம். இவர் குருவே இல்லை, அவருக்கு என்ன கண்டா ஆகல. அவளுக்கு மட்டும் பார்த்தோன்னு உபதேசம் கொடுத்துட்டார். என்ன மட்டும் அலக்கழிக்கிறதுக்காக ஒரு மாசம் விரதம் இருக்க சொல்லியிருக்கார். அவர் குருவா? எனக்கு நிறைய பேர் குரு இருக்கா. இவர்கள் இன்னொருத்தர் கல்யாண ஜுவல்லர்ஸ் இருந்தா பீமா ஜுவல்லர்ஸ் அவ்வளவுதானே. நமக்கு என்ன போச்சு, எங்க தள்ளுபடியோ அங்க போய் வாங்க வேண்டியது தானே. நமக்கு எங்க சௌகரியமோ எங்க கம்ஃபர்டோ அங்க போய் வாங்க வேண்டியது தானே. தத்துவம் அப்படி கிடைக்கிறது இல்லையே. ஆனாலும் தோணி போய் தத்துவ போத அபிலாஷ. இந்த அபிலாஷம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அஞ்சு சொல்லிருக்கேன், எத்தனை மார்க் தெரியிருக்கேன் நீங்க முடிவு பண்ணிக்கோங்கப்பா. முதல் மார்க் ஃபுல் மார்க் நான் கொடுத்துடுறேன். சத்புத்தி, ஏன்னா என்னமோ சொல்றது கேட்க வந்திருக்கேன் இல்லையா, அதனாலேயே சத்புத்தி. என்னமோ சொல்ற ஏதோ ஒவ்வொரு வாட்டி ஏதோ புதுசு புதுதான் சொல்ற, போய் கேட்டு வைப்போம்னு வரையணும். இதுவே சத்புத்தி. ஒரு மார்க் கன்ஃபார்ம்டு. 2, 3, 4, 5 நீங்களே ஸ்வயம் மார்க் மாத்தி கொடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ்லாம் கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுவா, அடுத்த வாக்கிட்ட பேப்பர் கொடுத்து நீ திருத்துன்னு வா. அந்த மாதிரி அடுத்ததாக கொடுத்த ஒரு பேப்பர் திருத்த சொல்லுங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சோ 15 5 குணம் சொல்லியிருக்கேன். நாளை கட்டாயம் வந்திருக்கும். நாளைக்கு வந்திருக்கேன்னா ஒவ்வொரு நாளும் ஃபெயில் ஆகிறோம்னு தெரியும். ஃபெயில் ஆகிறோம்னு புரிஞ்சுட்டுதான் சமுச்சித சரித்தக. அதுகொண்டே கிரேஸ் மார்க் விழுந்து தப்பிச்சுட்டேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, Krishna Radhe Radhe Krishna.
கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ஜெய் சத்குரு மகாராஜ் கே ஜெய் சமஸ்த பாகவ தல் கோ ஜெய் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் கோபிகா ஜீவன ஸ்மரணம் அங்கே அங்கே காந்தி அப்படி அப்படி தெரியுங்க ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய் ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஓம் சாந்தி 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 ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஸ்ரீ 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 அனந்தபுரி க்ஷேத்ர கீ சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாப ஜெய் போலோ நிகமாந்த மகாதேசி கர்கீ ஜெய் சத்புத்தி சாது சேவி சமுச்சித சரித சத்வபோத அபிலாஷி இந்த நாலு விஷயங்கள் ராதே கிருஷ்ணன் பயத்தம்.